அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கவை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் குவட்டமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா. எல்லாம் செயல்கூடும் இனானை அம்பலத்தே, எல்லாம் வல்லா தலையே ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. உரு விளங்க உயிர் விளங்க, உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவு பெருந்தாயா. மறு விளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்துருபால் விளங்க, வயங்கு மணி பொது விளங்க, வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்குப்படு வரம் பொருளே, அன்பெனும் கரத்தம் ரமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளி ரீவே, அன்பெனும் அணு அன்பெனும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி. அவயம் அவயம். ஞாயிற்றுக்கிழமை 2019 டிசம்பர் மாதம் முதல் நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார நிகழ்வில் அருட்பா அமுதம் என்ற வரிசையில் தெய்வ திரு அனந்த பாரதி ஐயா அவர்களும், தெய்வ திருமதி ஞான தனலட்சுமி அம்மா அவர்களும் முதல் திருமுறை பதிகம் ஒன்றிலிருந்து திருவடி புகழ்ச்சி அதை பற்றிய பாடலும் இசை விளக்கத்தையும் நமக்காக அளிக்க உள்ளார்கள். இது 2 பகுதி. கடந்த மாதம் நாம் இதனுடைய முதல் பகுதியை ஐயா அவர்களிடமிருந்தும் அம்மா அவர்களிடமிருந்தும் பெற்றோம். தற்போது 2 பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு ஆனந்த பாரதி ஐயா அவர்களையும் தனலட்சுமி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஐயா வணக்கம். அம்மா வணக்கம்.
வணக்கம் ஐயா.
தற்போது தெய்வ திரு ஜெயராஜ் ஐயா அவர்கள் அருட்பாக்களை பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்குவார்கள்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, தன் பெருமை தானறியா தன்மையனே, எனது தனித்தலைவா என்னுயிர்க்குள் இனித்த தனிச்சுவையே, நின் பெருமை நானறியே, நான் மட்டோ அறியே, நெடுமாள் நான் புகன் முதலா மூர்த்திகளும் அறியா, அன்பரும் ஆகமறைகள் அறியாவே எனினும் அவரும் அவைகளும் சில சொல் அணிகின்றார். நினைக்கே என்பருவம் குறியாடகே, எனையாண்ட அரசே, யானும் அவர் போல் அணிகின்றேன் அணிந்து இங்கு அருளே. எட்டிரண்டும் என்றால் மயங்கிய என்றனக்கே, எட்டாத எல்லாம் எட்டுவித்த குருவே, சுற்றிரண்டும் காட்டாதே புரிய நிலை நடுவே, சுயமயமாய் விளக்குகின்ற சுத்தம் பரம் உருளே, மற்றது என்று அறிவதற்கு மாட்டாத மறைகள் மௌனம் உடம் பரம்பரத்தே வயகுகின்ற ஒளியே, கட்டறியா திருப்பொதுவில் தனி நடம் செய் அரசே, தாழ் மொழி என்றிகழாவே தரித்து மகிழ்ந்தருளே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
நன்றி ஜெயராஜயா. அன்பர்களே, நம்மளுடைய ஆனந்த பாரதி ஐயா அவர்களும் தனலட்சுமி அனந்த் அம்மா அவர்களும் கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக நமக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகிறார்கள். இந்த அருட்பா அமுதம் நிகழ்ச்சியில் பல அருட்பா பாடல்களை அவர்கள் பாடல் மூலமாகவும் இசையா பாடல் இசை மூலமாகவும் மற்றும் விளக்கத்துடனும் நமக்காக அருமையான ஒரு நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வரிசையில் கடந்த மாதம் திருவடி புகழ்ச்சி பகுதி ஒன்றை மிகச் சிறப்பாக அம்மா அவர்கள் பாடினார்கள். அதற்கான விளக்கத்தை நம்மளுடைய ஆனந்த பாரதி ஐயா அவர்களும் அளித்தார்கள். ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக அமைந்தது. ஆனந்த பாரதி ஐயா அவர்களையும் ஞானதல தனலட்சுமி அம்மா அவர்களையும் அனைவருக்கும் இப்போது 1 வருடமாக நம்ம அனைவருக்கும் அறிந்ததால் இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சி தருமாறு அழைக்கின்றோம். நன்றி ஐயா. நீங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. பத்தி வரும் பழவினைகள் பறந்து ஓடும் மூலமலப் பகுதிமாயும், புத்தி வரும் புலை கொலைகள் புறம் போகும் ஆனந்தம் பொங்கும், சாந்தமுத்தி வரும் அழியானல் மோக்கமுறும் முதுகடல் சூழ் உலகில் எல்லா சித்தி வரும் ராமலிங்க தேசிகன் தன் அருட்பாவை சிந்திப்போர்க்கே. பத்திக்கடலே சிவஞானப்பதியே அரும்பாக்கியமே, முத்திக்கு அரசே ராமலிங்க முனியே, மோனமுழுப் பொருளே, வித்தில் கிடந்தே அறிவு அழிந்த பேயேன், நின் தாள் பெறல் என்றோ சித்திவலாகத் திருமடத்தில் திகழும் தெய்வ திருவிளக்கே. வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் நடத்துகின்ற இந்த திருவுருட்பா விளக்க நேரலை நிகழ்வில் திருவருளின் திருவுளப்பாங்கின் படி இன்றைக்கு இணைந்திருக்கின்ற அத்துணை சன்மார்க்க பெருந்தகையாளர்களுக்கும், இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பிரசன்ன ஐயா முதலிய வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் சங்கத்து அன்பர்களுக்கும் என்னுடைய மனம் மொழி மேகலால் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வள்ளல் பெருமானுடைய திருவருளின் மூலமாக, அவருடைய பெருங்கருணையின் காரணமாக திருவருட்பா என்று சொல்லக்கூடிய அந்த ஞான அமிர்தத்தை, அதனுடைய விளக்கத்தை சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான வாய்ப்பை வள்ளல் பெருமான் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் பல மாதங்களாக பல்வேறு அருட்பதிகங்களை சிந்தித்து வந்திருக்கின்றோம். வள்ளல் பெருமான் அதை அன்பர்களுக்கு உள்ளென்று உணர்த்தி வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே மிகவும் அருட்சிறப்பு வாய்ந்ததும் திரு அருட்பா திருமுறையினுடைய முதற் பதிகமாகவும் விளங்கக்கூடியது திருவடி புகழ்ச்சி என்கின்ற பதிகம். திருக்குறளுக்கு எப்படி கடவுள் வாழ்த்து அமைந்திருக்கின்றதோ, திருவாசகத்துக்கு எப்படி சிவபுராணம் அமைந்திருக்கின்றதோ, அதை போல திருவருட்பாவிற்கு திருவடி புகழ்ச்சி அமைந்திருப்பது மிகவும் மிகவும் சிறப்பு என்பதை அதை படித்து ஆய்ந்து உணர்ந்த பெருமக்கள் அறிவார்கள். அதோடு கூட நம்முடைய சன்மார்க்க அன்பர்கள் பாராயணம் செய்கின்ற காலத்திலும் கூட அவர்கள் திருவடி புகழ்ச்சியை முதலிலே படித்து பிறகு அகவல் அட்டகம் போன்றவற்றை படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் வைத்திருக்கின்றார்கள். எனவே சிறப்புடை பொருளை முந்துறக்கிழத்தல் என்று சங்க இலக்கியம் பாடும். அதாவது எந்த பொருள் சிறப்பானதோ அந்த பொருளை முதலிலே வைத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த இலக்கணத்துக்கு ஏற்ப இந்த ஆறு திருமுறைகளையும் தொகுத்து வகுத்த வள்ளற்பெருமானுடைய அருமைமானவர் தொழுவூர் வேலாயுதனார் மிகச் சிறப்பாக இந்த திருவடி புகழ்ச்சியை நமக்கு இந்த முதலிலே வைத்து அதை வள்ளல் பெருமானுடைய திருவுளப்பாங்கின்படி அச்சிட்டு நமக்கு வழங்கியிருக்கின்றார். எனவே வள்ளற்பெருமானுடைய திருவடிகளையும் இந்த அருட்பாவை சிந்திப்பதற்கு தான் மிகப்பெரிய தொண்டாற்றிய அத்துணை சீடர்களுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த அருட்பாவை நாம் சிந்திப்போம். நாம் போன முறை போன இந்த திருவடி புகழ்ச்சி வகுப்பிலே இதனுடைய வரலாற்று செய்திகள் முதலிய அறிமுகப் பகுதிகளை எல்லாம் நாம் சிந்தித்து விட்டமையினாலே இன்று நேரங்கருதி மற்ற பகுதிகளை சிந்திக்க வேண்டி அந்த பகுதிகளை நான் இங்கு திரும்பவும் நினைவு கூறாது நான் நாம்
பேச வேண்டிய பகுதிக்கு செல்ல விரும்புகின்றேன். அந்த செய்தியை கேட்க வேண்டிய அன்பர்கள் நம்முடைய வள்ளலார் மிஷன் யூனிவர்சல் இணையதளத்திலேயும், வள்ளல் பெருமானுடைய செய்திகளை பரப்பக்கூடிய வள்ளலார் ஸ்பேஸ் இணையதளத்திலேயும் இதற்குரிய, மற்றும் முகநூல் என்று சொல்லக்கூடிய ஃபேஸ்புக்கிலேயும் இதற்குரிய அந்த பதிவுகள் ரெக்கார்டிங்ஸ் அங்கே இருக்கின்றன. அன்பர்கள் அதை நேரம் இருக்கும் போது கேட்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இந்த முறை நாம் நிறைய செய்திகளை சிந்திக்க வேண்டியிருக்கின்றது என்கிற காரணத்தினாலே, அதை நேர குறிப்பிட்ட நேரத்திலேயும் சொல்ல வேண்டும் என்கிற காரணத்தினாலே முந்தைய பகுதியை நினைவு கூறாது இனிமேல் நாம் சிந்திக்க வேண்டிய பகுதிக்கு செல்ல நான் விரும்புகின்றேன். அந்த வகையிலே நாம் சென்ற முறை திருவடி புகழ்ச்சி பதிகம் சிந்தி அந்த வரிகளை சிந்திக்கிற போது 20 வரி வரை பரசிவம் என்று தொடங்கி அதற்கு அடுத்ததாக 20 அடிகள் வரை நாம் சிந்தித்தோம். இனிமேல் அந்த அடிகளுக்கு அப்பால் உள்ள அடிகளை 21 அடியிலிருந்து நாம் இதை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பொழுது அதற்குரிய அந்த பகுதிகளை நம்முடைய அம்மையார் அவர்கள் முதலிலே பாடுவார்கள். அவர்கள் பாடி நிறைவு செய்த பிறகு நாம் அதற்கான விளக்கத்தை நாம் சிந்திக்கலாம். இப்பொழுது அம்மையார் அவர்கள் அந்த பகுதிகளை பாடுவார்கள்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, திருச்சிற்றம்பலம் சாமகீத பிரியன் மணிகண்ட சீகண்ட சசிகண்ட சாமகண்ட சய சயவெனும் தொண்டரிதய மலர்மேவிய சடாமகுடன் மதனதகனன் சந்திரசேகரனிடபாகனன் கங்காதரன் சூலபாணியறைவன் தனி முதலு மாபதி புராந்தகன் பசுபதி சயம்பு மாதேவன் அமலன் தாண்டவன் தலை மாலை பூண்டவன் தொழுமன்பர் தங்களுக்கருளாண்டவன் தன்னிகரில் சித்தெலாம் வல்லவன் வடதிசை சைலமெனும் உருவில்லவன் தட்சிணாமூர்த்தி அருண்மூர்த்தி புண்ணியமூர்த்தி தகுமட்ட மூர்த்தியானோன் தலைமை பெருகணநாயகன் குழகனழகன் மெய்சாமினன் தேவதேவன் சம்புவே தண்டன் பிறப்பிலான் முடிவிலான் தாழும் முக்கண்களுடையான் சதுரன் கடாசல உரிப்போர்வையான் செந்தழல் கரத்தேந்தி நின்றோன் சர்வகாரணன் விரக்காலகாலன் சர்வ சம்பிரமன் சர்வேசுரன் தகைக்குள் பரமேசுரன் சிவபிரான் எம்பிரான் தம்பிரான் செம்பொற்பதம் தகவு பெரு நிற்பேத நிற்கம்பமாம் பராசக்தி வடிவாம் பொற்பதம் தக்க நேர்காடிஞ்ச சம்வேதனாங்க சிற் சக்தி வடிவாம் பொற்பதம் சாற்றறிய இச்சை ஞானங்கிரிய என்னும் சக்தி வடிவாம் பொற்பதம் தடையிலா நிர்விடய சிற்குண சிவானந்த சக்தி வடிவாம் பொற்பதம் தகுவிந்தை மோகினியை மானை அசைவிக்கும் ஒரு சக்தி வடிவாம் பொற்பதம் தாழ்விலீசான முதல் மூர்த்தி வரையஞ்சத்தி தஞ்சத்தியாம் பொற்பதம் சவிகற்ப நிருவிகற்பம் பெருமனந்தமா சத்தி சத்தாம் பொற்பதம் தட நிருப விவர்த்த சாமார்த்திய திருவருட் சக்தி உருவாம் பொற்பதம் தவாத சாந்த பதம் துவாத சாந்த பதம் தருமினை மலர்பூம் பதம் சகல விஞ்ஞானகள பிரளயாகளர் இதய சாட்சியாகிய பூம்பதம் தனி விழா அனுபட்ச சம்பு பட்சங்களில் சமரசமுறும் பூம்பதம் தருபரம் சூக்குமம் தூலமிவை நிலவிய தமக்குழுயிராம் பூம்பதம் சராசர அபிரிமித விவித ஆன்ம பகுதி தாங்கும் திருப்பூம்பதம் தண்ட பிண்டாண்ட அகிலாண்ட பிரம்மாண்டம் தடிக்கருளும் பூம்பதம் தத்வதாத்விக சக சிருஷ்டி திதி சங்கார சகல கர்த்துரு பூம்பதம் சகசமல இருளகல நின்மல சுயம் பிரகாசங்குலபு நற்பூம்பதம் சகசமல இருளகல நின்மல சுயம் பிரகாசங்குலபு நற்பூம்பதம் திருச்சிற்றம்பலம்.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் இந்த முறை சிந்திக்க வேண்டிய பகுதிகள், போன முறை திருவடி புகழ்ச்சியிலே 20 அடி வரையும் சிந்தித்தோம். இப்பொழுது அந்த 21வது அடியிலிருந்து நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். 21வது அடியிலிருந்து 64வது அடி வரை இந்த முறை சிந்திக்கலாம் என்று நாம் நினைத்திருக்கின்றோம். திருவருள் அதற்கு நமக்கு இடங்கொடுத்து அருள் செய்ய வேண்டும் என்பதை நான் இங்கு பெருமானுடைய திருவடியிலே நான் விண்ணப்பிக்கின்றேன். 21வது அடியாக பரமபோதம் போதரகித சகிதம் சம்பவாதீதம் அப்பிரமேயம் என்கின்ற அடி அமைந்திருக்கின்றது. பரமபோதம், போதம் என்று சொன்னால் அறிவு அல்லது ஞானம் என்று பெயர். பரமபோதம் என்று சொன்னால் மேலான ஞானம் அல்லது மேலான அறிவு என்று அதற்கு பெயர். உள்ளபடியே நாம் சிந்திக்கின்ற போது இறைவனுடைய ஞானத்திற்கும் இறைவனுடைய அறிவுக்கும் மேற்பட்ட அறிவு யாருக்குமே இல்லை என்பது வள்ளல் பெருமான் பல இடங்களிலே நம்முடைய அருட்பாக்களிலே சொல்லியிருக்கின்றார். இறைவனுடைய ஞானத்திலே ஒரு சிறு அளவு ஞானத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி இருப்பதினாலேயே நாம் இந்த உலகத்திலே பல்வேறு கண்டுபிடிப்புகளை நாம் கண்டுபிடித்து அதன் வாயிலாக நாம் பல்வேறு விஞ்ஞான உதவிகளை பெற்று வாழ்ந்து வருகின்றோம். இப்பொழுது நாம் பேசக்கூடிய இந்த நிகழ்வே ஒரு சான்று. ஏனென்று சொன்னால் நாம் இப்பொழுது ஓரிடத்திலிருந்து பேசுகிறோம், மற்றொரு இடத்திலிருந்து கேட்கிறோம். நான் பேசுகின்ற வார்த்தை நான் என் பக்கத்திலே இருந்தால் எப்படி கேட்குமோ அதுபோல எவ்வளவோ தொலைவிலே இருக்கக்கூடிய உங்களுக்கு கேட்கின்றது என்று சொன்னால் இவைகளெல்லாம் மனித அறிவினுடைய ஒரு உச்சம். ஆனால் இதையும் விட பல்வேறு கோடி மடங்கு, இதைவிடவும் மிக பல கோடி மடங்கு அதிகமான அறிவு உடையவராக இறைவன் இருக்கின்றார். அதனாலே அவருடைய அறிவு எப்படிப்பட்டது என்று சொன்னால் பரமபோதம் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். அதற்கு அடுத்ததாக போத ரகித சகிதம். போதம் என்று சொன்னால் அறிவு ஞானம். ரகித சகிதம் என்று சொன்னால் அவருக்கு போதிக்க வேண்டாத நிலை. அவருக்கு ஒரு கருத்தை போதித்து அல்லது ஒரு கருத்தை தெளியப்படுத்தி அவருக்கு அறிவிக்க வேண்டும் என்பது அல்ல. இதைத்தான் சாத்திரங்களில என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் ஆன்மாக்கள் அறிவித்தாலும் அறியாதவைகள். நாம் அறிவித்தாலும் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், அவன் அறிவுக்கு வேண்டிய வேண்டாதவனாக இருக்கிறான். இந்த உலகத்திலே எது ஒன்று தோன்றினாலும் அது இறைவனுடைய அந்த திருவருள் ஞானத்திற்கு தெரியாமல் இருக்காரு. அதனால்தான் நம்முடைய சமயங்களிலே எல்லாம் என்ன சொல்லுவார்கள், இறைவனுக்கு ஆயிரம் கண் என்று சொல்லுவார்கள். ஏன் என்று சொன்னால், இறைவனுடைய ஞானம் அப்படிப்பட்டது. வள்ளல் பெருமானும் அதைத்தான் நாம் ஓதாது உணர்ந்தவர் என்று நாம் இங்கு குறிப்பிடுகிறோம். வள்ளல் பெருமானும் அந்த திருவருள் ஞானத்தை முழுமையாக பெற்றவர் ஆதலினாலே வள்ளல் பெருமானும் போத ரகித சகிதராக விளங்கினார். தொழூர் வேலாயுத முதலியார் வள்ளல் பெருமானை பற்றிய வாக்குமூலத்திலே குறிப்பிடுகிற போது, தன்னுடைய இளமை காலத்திலேயே வள்ளல் பெருமான் அகத்தியர் முதலிய ஞானிகள் பாடிய பாடல்களை ஓதாது உணர்ந்திருந்தார் என்று வள்ளல் பெருமானுடைய மாணவரான தொழூர் வேலாயுத முதலியார் தெரிவிக்கின்றார். அதனாலே இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் போத ரகித சகிதன். அதை இங்கு வேதாந்தம் என்பதினாலே, இது இறைவனை அவன் அவள் என்கின்ற தன்மையில் வைத்து பேசாததினாலே இங்கே இம் என்று பொதுவிலே வைத்து அதை ஒரு பொருளாக பால் முதலிய குணம் முதலிய நிலைகளுக்கு அப்பாற்பட்டதாக இந்த நிலையிலே இங்கு குறிப்பிடுகிறது. அதனாலே இறைவன் போதிக்க வேண்டாத நிலையுடையவன் என்று குறிப்பிடுகிறது. பரமபோதம், போத ரகித சகிதம், அதற்கு அடுத்ததாக சம்பவாதீதம் அப்பிரமேயம் என்று குறிப்பிடுகிறது. இங்கே சம்பவம் என்று சொன்னால் என்று சொன்னால் தோன்றுதல், பிறப்பு, நிகழ்வு முதலியவை. இந்த இடத்திலே நாம் இதை பிறப்பு என்று வைத்துக் கொள்ளலாம். சம்பவம் என்று சொன்னால் பிறப்பு, சம்பவாதீதம் என்று சொன்னால் பிறப்பையும் கடந்தது அல்லது பிறப்பு இல்லாதது, பிறப்பு என்கின்ற நிலைக்கு அப்பாற்பட்டது என்று அர்த்தம். சம்பவாதீதம், இறைவனுக்கு இறப்பு பிறப்பு இல்லை. அதைத்தான் பெரியோர்கள் எல்லாம் தாயுமிலே தந்தையிலே தான் தனியன் காணேடி என்று குறிப்பிடுகிறார்கள். வள்ளல் பெருமானும் பல இடங்களிலே இறைவனை ஆதி என்றும் அனாதி என்றும் குறிப்பிடுகின்றார் என்பது இங்கு நாம் நினைவு கூறத்தக்கது. இறைவன் மூலமலமாகிய ஆணவம் முதலியவைகள் இறைவனை பற்றவில்லை என்பதினாலே இறைவனுக்கு இறப்பு பிறப்பு முதலியவை இல்லை. அந்த நிலையைத்தான் வள்ளல் பெருமான் அடைந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகி வள்ளல் பெருமானும் சம்பவாதீதராக விளங்குகிறார் என்கின்ற கருத்து நாம் இங்கு சிந்திக்கத்தக்கது. அதற்கு அடுத்ததாக பரமபோதம், போதரகிதம், போதரகித சகிதம். சகிதம் என்று சொன்னால் உடனிருத்தல் என்று அர்த்தம். போதரகித சகிதம், இறைவன் எப்பொழுதும் எல்லா உயிர்களோடும் ஒன்றாய் இருக்கக்கூடியவன். இறைவன் மூன்று நிலைகளிலே விளங்குவதாக நமக்கு சித்தாந்த சாஸ்திரங்கள் பேசுகின்றன. ஒன்று உடன், ஒன்றாய், உடனாய், வேறாய் என்று மூன்று நிலைகளிலே இறைவன் இருக்கிறான். ஒன்றாய் என்பது நம்முடைய ஆன்மாவிலே, நம்முடைய ஆன்மாவினுடைய அந்த அறிவுக்கு அறிவாகி, ஜோதியுள் ஜோதி என்று சொல்லுவது போல, ஆன்மாவிற்குள்ளே ஆன்ம பிரகாசமாகி இறைவனிருந்து நம்மை வழி நடத்துகின்றான். இது ஒன்றாயிருத்தல். உடனாயிருத்தல் என்பது நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாசம் முதலிய பஞ்சபூதம் முதலியவைகளாக இருந்து இந்த உயிர்களுக்கு, இந்த உயிர்கள் இயங்குவதற்கு அவன் திருவருள் செய்கிறான். இது இரண்டாவது. இது இறைவன் நம்மோடு உடனாயிருப்பது. வேறாயிருப்பது இறைவன் இறைவனாகவே இருந்து, இறைவன் நமக்குள் இருந்தாலும் ஆனால் நம்முடைய தீய குணங்கள் இறைவனை பாதிப்பதில்லை. இறைவன் நமக்கு உடனாயிருந்தாலும் நம்முடைய சுற்றுச்சூழல் இறைவனை பாதிக்கவில்லை. இது இறைவன் வேறாயிருப்பது. எனவே அப்படி இறைவன் ஒன்றாய், உடனாய், வேறாயிருக்கிறான். இந்த இடத்திலே இறைவன் நம்முடைய ஆன்மாவிற்குள் ஆன்மாவாக இருக்கின்ற காரணத்தினாலே இங்கு வள்ளல் பெருமான் இறைவனை சகிதம் என்று குறிப்பிடுகிறார். பரமபோதம், போதரகித சகிதம், சம்பவாதீதம், அப்பிரமேயம் என்று குறிப்பிடுகிறார். இங்கு பிரமேயம் என்று சொன்னால் அளவிட்டு அறியக்கூடியதற்கு பிரமேயம் என்று பெயர். ஒரு பொருளை அளவிடலாம் என்று சொன்னால் அந்த பொருள் பிரமேயத்திற்கு உட்பட்டது. அதை நாம் ஒரு அளவிலே நாம் ஒரு அளவிட முடியும். ஒரு அரிசி வாங்குகிறோம் என்று சொன்னால் அதை நாம் அளவிட்டு இத்தனை கிலோ என்று சொல்லிவிடலாம். மற்ற ஒரு துணி வாங்குகிறோம் என்று சொன்னால் இத்தனை முழம் இத்தனை மீட்டர் என்று சொல்லிவிடலாம். ஆனால் இறைவன் அளவுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அதை திருமந்திரத்திலே மிக அழகாக திருமூலர் குறிப்பிடுகிறார். யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவனாகி திகழ்கின்ற அந்த இறைவனுடைய பெருமையை யார் அறிவார்? யாருக்கும் தெரியாது. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அவர் அகலமும் நீளமும்? இறைவனுடைய அகலத்தையும் நீளத்தையும் யாராவது கணக்கிட்டு சொல்ல முடியுமா? இல்லை. ஏனென்று சொன்னால் அது கொள்வதற்கே இடம் கொடுத்து கொண்டு வளல் பெருமான் அதை சொல்லுகிறார். கொள்வதெல்லாம் கொள்வதெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கே இடம் கொடுத்து கொண்டு என்று வள்ளல் பெருமான் அருட்பாவிலே பாடுகிறார். அதை போல அந்த இறைவனை நாம் அவனுடைய நீளத்தையும் அகலத்தையும் அளக்க முடியாது என்கின்ற இந்த கருத்தை சொல்ல வந்ததுதான் இந்த இறைவனுடைய அடிமுடி தேடிய கதை என்று சொல்லுவார்கள். சிவனுடைய அடியையும் முடியையும் பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடினார்கள், அவர்களாலே காண முடியவில்லை என்கின்ற கருத்து சமயத்திலே உண்டு. அந்த கருத்துக்கு உண்மையான அர்த்தம் இறைவன் அப்பிரமேயனாக இருக்கிறான். இறைவன் இந்த உலகத்திலே அண்டங்கள் புதிதாக தோன்றினாலும் அந்த அண்டங்கள் எல்லாவற்றுக்கும் அவன் எவ்வளவு அண்டங்கள் தோன்றுகின்றனோ அவ்வளவு அண்டங்களுக்கும் அவன் இடம் கொடுப்பவனாக இருக்கிறார் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். எனவே இறைவன் அப்படி அந்த பிரமேயத்துக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கின்றான். அதனாலே இறைவனை இங்கு வள்ளல் பெருமான் அப்பிரமேயம் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக 22வது வரியை நாம் இப்போது சிந்திக்கலாம். பகர் அனந்தானந்தம் அமலம் உசிதம் சிற்பரம் சதானந்த சாரம் என்பது இந்த 2வது வரி. பகர் அனந்தானந்தம் என்று சொன்னால், பகர் என்று சொன்னால் சொல்லுவது என்று அர்த்தம், பகருவது என்று சொன்னால் சொல்லுவது என்று அர்த்தம். அனந்தானந்தம் என்று சொன்னால் அனந்தம் என்றால் எண்ணிக்கை இல்லாதது என்று அர்த்தம். ஆனந்தம் என்று சொன்னால் உயிர்கள், ஆண் என்று சொன்னால் ஆன்மா, அந்தம் என்று சொன்னால் நிறைவு. உயிர்கள் நிறைவாக பெறக்கூடிய அந்த சித்தி இன்பத்தை ஆனந்தம் என்று சொல்லுவார்கள். இது தத்துவ பொருளிலே. சாதாரண வழக்கிலே ஆனந்தம் என்று சொன்னால் இன்பம் என்று அர்த்தம். ஆக இங்கு பகர் அனந்தானந்தம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், இறைவனுடைய அந்த இன்பம், இறைவனுடைய அந்த நிலை நாம் சொல்ல ஓர் நிலையிலே சொல்ல முடியும். ஆனால் அந்த நிலை அனந்தானந்தமாக இருக்கிறது. அதை எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால், அந்த நிலை மிக நாம் சொல்லுவதற்கு இயலாத நிலையில் இருக்கின்றது என்பதை நம்மாலே சொல்ல முடியும். அதனாலேதான் வள்ளல் பெருமானும் வரம்பில்லாத ஆனந்தத்தை உடைய இறைவன் என்று இந்த இடத்திலே சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே பகர் அனந்தானந்தம் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக அமலம், அமலம் மலம் என்று சொன்னால் அழுக்கு உடையது என்ற அர்த்தம். அ என்கின்ற வார்த்தையை நாம் சமஸ்கிருதத்திலே அதற்கு முன்பு சேர்த்தால் அதற்கு எதிர்ப்பதம் வரும். சைவம் என்று சொன்னால் அதற்கு முன்பு அ என்று போட்டால் அசைவம் என்று வரும். நித்தியம் அனித்தியம் என்பது போல இங்கே அமலம் என்று சொன்னால் அழுக்கு இல்லாதது என்று அர்த்தம். இறைவன் மல மாயைகளுக்கு அப்பாற்பட்டவனாக விளங்குகின்றான் என்கின்ற இறைவனுடைய அந்த பொது இலக்கணத்தை இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இது அமலம். உசிதம் என்று சொன்னால் சிறப்பு அல்லது மேன்மை என்று அர்த்தம். அதாவது ஒரு மிக உயர்ந்த பொருளை சொல்வதற்கு உசிதம் என்று சொல்வார்கள். இந்த நேரம் மிக உசிதமான நேரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். எனவே இறைவன் அப்படி சிறப்பும் மேன்மையும் பொருந்தியவன் என்பதினாலே இறைவனை இங்கு வள்ளல் பெருமான் உசிதன் உசிதன் உசிதம் என்று குறிப்பிடுகிறார். சிற்பதம், சித்து என்று சொன்னால் அறிவு, பதம் என்று சொன்னால் நிலை அல்லது இடம் என்று அர்த்தம். இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் அவன் ஞான நிலையாக இருக்கிறான். ஞான நிலையிலே நம்மாலே, ஞான நிறைவிலே நம்மாலே அடையப்படக்கூடிய இடமாக இறைவன் இருக்கிறான் என்பதை இங்கு சிற்பதம் என்று சொல்லுகிறார். சதானந்த சாரம், சதா ஆனந்த சாரம் என்று நாம் இதை பிரித்து கொள்ள வேண்டும். சதா என்று சொன்னால் எப்பொழுதும் என்று அர்த்தம். ஆனந்தம் என்பது இன்பம், சாரம் என்பது அதன் இன்ப வடிவாய் உள்ளவன். ஆனந்த சாரம், சதா ஆனந்த சாரம், எப்பொழுதும் இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் நித்திய இன்பம் உடையவனாக இருக்கிறான். அவன் எப்பொழுதும் ஆனந்தமுடையவனாக இருக்கிறான் என்று இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அந்த கருத்தை இங்கு சதானந்த சாரம் என்று குறிப்பிடுகிறார். அதற்கடுத்ததாக 23வது அடி, பறை ஆதி கிரணாங்க சாங்க சௌபாங்க விம்பாகார நிருவிகற்பம் என்று இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். இங்கே ஒரு முக்கியமான தத்துவ கருத்தை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இங்கே பறையாதி கிரண அங்கம் என்று நாம் முதலிலே இதை எடுத்துக்கொள்வோம். இங்கே பறை என்று சொன்னால் பராசக்தி என்ற அர்த்தம். இறைவன் தன்னுடைய இருப்பு நிலையிலிருந்து, தன்னுடைய நிலையிலிருந்து இறைவன் உயிர்கள் இன்பமடைய வேண்டும் என்று தொழில்படுகிற போது இறைவன் 5 சக்திகளாக தன்னுடைய அந்த நிலையை பிரிக்கின்றான். முதலிலே இறைவனுடைய சக்தியிலிருந்து ஒரு கூறு பிரிந்து அது பராசக்தி என்கின்ற நிலைக்கு வருகிறது. அந்த பராசக்தி ஆதிசக்தி என்கின்ற நிலைக்கு மாறுகிறது. பராசக்தியிலிருந்து 1000 ஒரு கூறு பிரிந்து அது ஆதிசக்தி ஆகிறது. ஆதிசக்தியிலிருந்து 1000 ஒரு கூறு பிரிந்து அது ஞானசக்தி ஆகிறது. ஞானசக்தியிலிருந்து 1000 ஒரு கூறு பிரிந்து இச்சாசக்தி ஆகிறது. இச்சாசக்தியிலிருந்து 1000 ஒரு கூறு பிரிந்து கிரியாசக்தி ஆகிறது. ஆக இப்படி 5 விதமான சக்திகளாக இறைவன் தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துகிறான். ஏன் இப்படி இறைவன் கூறாக பிரிபடுகிறான் என்று சொன்னால், இறைவனுடைய ஆற்றல் மிக உயர்ந்தது. எனவே இறைவனுடைய அந்த முழு ஆற்றலும் அதிலே ஒரு சிறிய பின்னமாக இருக்கக்கூடியவைகள் இந்த அண்டகோடிகள் எல்லாம். வள்ளல் பெருமான் இதை மிக அழகாக சொல்லுகிறார். தன்னுடைய திருவடி நிலை என்கின்ற அந்த பதிகத்தை எல்லாம் நீங்கள் படிக்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்படும். இறைவனுடைய திருவடி துகளிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன தூசுக்கு சமானமாக இந்த அண்ட பகிரண்டங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். ஒரு சிறு அணுக்களாக ஊட செய்ய, இந்த அண்ட பகிரண்டங்கள் எல்லாம் ஒரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அவ்வெளியில் நின்று நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசே என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார்கள். எனவே அந்த வகையிலே இறைவன் அவ்வளவு உயர்ந்த நிலை உடையவனாக இருக்கிறான். அதனாலே அவனுடைய முழு ஆற்றலும் நமக்கு தேவையில்லை. நான் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது, அதற்கு பசிக்கிறது. அந்த அம்மா அந்த குழந்தைக்கு சோறு ஊட்ட வேண்டும். அதனால என்ன செய்கிறார், மிகப்பெரிய பாத்திரத்திலேயே அரிசி போட்டு சமைக்கின்றார்கள். அந்த பாத்திரத்திலே அரிசி போட்டு சமைத்து அரிசி வெந்தவுடனே அப்படியே கொண்டு வந்து அந்த குழந்தையிடம் வைத்து, உனக்கு பசிக்கிறது, நீ எடுத்து சாப்பிடு என்று சொன்னால் அந்த குழந்தை தாங்காது. அது எப்படி அது போய் கையை வைத்து எடுத்து சாப்பிடும்? அதனாலே அதற்கு முடியாது. அந்த முழுமைய அது உணவுதான், அது பசியை போக்கும் தான். ஆனால் இந்த குழந்தைக்கு அந்த ஆற்றல் மிக பெரிது. அதனாலே அம்மா என்ன செய்கிறார், முதலிலே அந்த வெந்த அந்த சாதம் இருக்கிறது, அந்த சாதத்தை முதலிலே வடித்து அந்த சாதத்திலிருந்து நிறைய சாதத்திலிருந்து ஒரு கூறு கொஞ்சமாக எடுத்து அதை ஒரு பாத்திரத்திலே போட்டு அதற்கு நெய் முதலிய அல்லது பருப்பு முதலியவைகள் இட்டு அந்த சாதத்தை ஆற வைத்து பிறகு குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த அம்மா எடுத்திருப்பதே ஒரு கையாக இருந்தாலும் அதிலேயும் கூட ஒரு சிறு சிறு பகுதியாக குழந்தைக்கு ஊட்டுகின்றார். அப்பொழுதுதான் குழந்தை அதை உண்ண முடியும். எனவே இந்த உதாரணத்தை போல இறைவனுடைய முழு ஆற்றலும் நமக்கு தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அதற்கு உரிய பெரிய நிலையிலே ஆன்மாக்கள் இல்லை என்பதனாலே தன்னுடைய சக்தியை பிரிவுபடுத்தி இறைவன் நமக்கு அருள் செய்கின்றான். அதை இங்கு இறைவன் அதைத்தான் இங்கு வள்ளலார் சொல்கிறார், பறை ஆதி கிரண அங்கம். இங்கே அங்கம் என்று சொன்னால் உருவம் அல்லது உடல் என்ற அர்த்தம். கிரண அங்கம் என்று சொன்னால் கிரணம் என்று சொன்னால் ஒளி. கிரண அங்கம் என்று சொன்னால் ஒளிமயமான உடல். இந்த 5 சக்திகளும் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒளி உருவினராக இருக்கிறார்கள். இந்த 5 சக்திகளும் இறைவனிடத்திலே தோன்றியதினாலே இறைவனும் இந்த 5 சக்திகளை அங்கமாக உடையவன் என்கின்ற கருத்தை இங்கு வள்ளல் பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார். அதனாலே இங்கு வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார், பறை ஆதி பறை முதலிய அந்த சக்திகளுடைய 5 சக்திகளுடைய ஒளிமயமான உடலை தன்னிடத்திலே உடையவனாக, ஒளிமயமான அந்த உடலை தன்னிடத்திலே உடையவனாக இறைவன் இருக்கின்றான் என்பதை இங்கு குறிப்பிடுகிறார். அதைத்தான் பறையாதி கிரணாங்கம் சாங்க சௌபாங்க விம்பாகார நிருவிகற்பம். அதாவது இந்த இந்த முழு அடியுமே இந்த ஒரு கருத்தை வலியுறுத்துகிறது. எப்படி என்று சொன்னால், பறையாதி கிரணாங்கம், பறை முதலிய ஐந்து சக்திகளையும் சாங்க சௌபாங்கவும் தன்னுடைய உடலிலே அணிமணி போல, தன்னுடைய உடலிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகளைப் போல உடல் முழுவதும் இறைவன் அணிந்திருக்கின்றான் என்கின்ற கருத்தை இங்கு குறிப்பிடுகிறார். அதைத்தான் பறையாதி கிரணாங்க சாங்க சௌபாங்க விம்பாகாரம் நிருவிகற்பம் என்று குறிப்பிடுகிறார். இங்கே விம்பம் என்று சொன்னால் பிரதிபிம்பம் என்று அர்த்தம். அந்த இறைவன் தன்னுடைய தேகத்திலே அணிந்திருக்கக்கூடிய அந்த அருட்சக்திகளுடைய அந்த பிம்பமும் வெளியிலே தெரிகின்றபடியும், அந்த ஐந்து அருட்சக்திகளையும் தன்னுடைய அணிமணியாக தன்னுடைய உடம்பிலே அணிந்திருக்கிறான், அந்த தன்னுடைய உடம்பிலே உடையவன் என்கின்ற கருத்தை வள்ளல் பெருமான் இங்கு சொல்லுகிறார். நிர்விகற்பம் என்று சொன்னால் வேறுபாடற்றது, விகற்பம் என்று சொன்னால் வேறுபாடு, நிர்விகற்பம் என்று சொன்னால் வேறுபாடு அற்றவனாக இறைவன் இருக்கிறார். அதனால்தான் வள்ளல் பெருமான் அருட்பாவிலே சொல்லுகிறார், எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே, கல்லார்க்கும் கற்றவர்க்கும், காணார்க்கும் கண்டவர்க்கும், நல்லார்க்கும் பொல்லார்க்கும் என்று சொல்லி இறைவன் நிர்விகாரியாக, அவன் வேறுபாடுகளை கருதாதவனாகி, எல்லாருக்கும் பொதுவாகிய அந்த திருச்சிற்றம்பலம் என்கின்ற அந்த புருவ மத்தியிலே நல்லார் தீயார் என நன்னாது இறைவன் திருநடனம் புரிகின்றான் என்கின்ற கருத்து நாம் இங்கு சிந்திக்கத்தக்கது. அதற்கு அடுத்ததாக 24வது வரியை நாம் சிந்திக்கலாம். பரசுகாரம்பம் பரம் பிரம வித்தம் பரானந்தம் புரணபோகம். பரசுக ஆரம்பம் என்று இதை நாம் பிரித்து கொள்ள வேண்டும். சுகம் என்று சொன்னால் இன்பம், பரசுகம் என்று சொன்னால் மேலான பேரின்பம் என்று அர்த்தம். இந்த மேலான பேரின்பம் தொடங்குவதற்கு ஆரம்ப நிலையாக இறைவன்தான் பேரானந்தத்திற்கு ஆரம்பமும் முடிவுமாவான். அதனாலே அதனுடைய அந்த ஆனந்தத்தினுடைய ஆதியாக இறைவன் இருக்கின்றான் என்பதை பரசுகாரம்பம் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதற்கடுத்ததாக பரபிரம வித்தம். இங்கே வித்தம் என்று சொன்னால் வித்தை ஞானம் என்று அர்த்தம். பிரம வித்தம் என்று சொன்னால் பிரம்ம ஞான நிலை. பிரம்ம இது வேதாந்தம் என்பதினாலே, வேதாந்தம் நாம் முன்பு பகுதியிலே சொன்னது போல வேதம் முதலியவைகள் இறைவனை பிரம்மம் என்கின்ற நிலையிலே வைத்து பேசுகின்றன. ஆகமம் சித்தாந்தம் என்பது இறைவனை சிவம் என்கிற நிலையிலே வைத்து பேசுகின்றன. பிரம்மமோ சிவமோ எல்லாம் அந்த அருட்பெருஞ்சோதியே குறிக்கின்றது என்று வள்ளல் பெருமான் திருவண்ணப்பதிகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் என்பது நாம் முன்பே அதை நாம் இங்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதனாலே இங்கே அந்த மேலான அந்த பிரம்ம ஞான நிலையாக இறைவன் விளங்குகின்றான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். பரசுகாரம்பம் பரபிரமவித்தம் பரானந்தம் பர ஆனந்தம். பரம் என்று சொன்னால் மேலான, ஆனந்தம் என்று சொன்னால் இன்பம். அந்த இயற்கை இன்பமாக இறைவன் திகழ்கிறான் என்று இங்கு வள்ளல் பெருமான் இறைவனை குறிப்பிடுகிறார். அதற்கடுத்ததாக புரண போகம். இங்கே பூரணம் என்பது அந்த செய்யுள் கருதி புரணம் என்று வந்திருக்கிறது. அதனாலே பூரணம் என்று சொன்னால் நிறைவு முழுமை என்ற அர்த்தம். போகம் என்பது இன்பம், அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைக்கு போகம் என்று பெயர். எனவே இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், முழுமையாக ஆன்மாக்கள் அனுபவிக்கக்கூடியவனாக, அந்த பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான் என்று வள்ளல் பெருமான் வேதத்தினுடைய வழி நின்று இங்கு நமக்கு குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது நாம் 25வது அடியை சிந்திக்கலாம். பரிமிதாதீதம் பரோதயம் பரகிதம் பரபரீனம் பராந்தம் என்பது இந்த அடி. இங்கே பரிமிதம் என்று சொன்னால் அளவு என்று அர்த்தம். முன்பு சொன்ன பிரமேயம் என்றாலும் அளவு, இங்கேயும் வள்ளல் பெருமான் அந்த கருத்தை குறிப்பிடுகிறார். இங்கே இருக்கக்கூடிய இந்த கருத்தும் அதுதான். பரிமிதம் என்று சொன்னால் அளவு என்று அர்த்தம். பரிமிதாதீதம் என்று சொன்னால் அளவுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லுகிறார். எனவே இறைவன் அவனை அளக்க முடியாது. இங்கே ஒரு இதிலே நாம் இப்படி வைத்துக் கொள்ளலாம், வள்ளல் பெருமான் ஒரு அளவு என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று நிறுத்தல் அளவு என்று சொல்வார்கள், எடை வகையாக அளப்பது. மற்றொன்று நீள வகையாக அளப்பது, அகல நீளத்தை அளப்பது. ஆக அந்த இரண்டு கருத்துக்களும் பட ஓரிடத்தில் அதையும் மற்றொரு இடத்தில் இதையும் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். எனவே இறைவன் அளவிற்கு அப்பாற்பட்டவன் என்று அளப்பதற்கு அவனை இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம் என்று அளக்க முடியாத அளவிற்கு இறைவன் இருக்கின்றான் என்று வள்ளல் பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார். பரிமிதாதீதம் என்று இங்கு வள்ளல் பெருமானை, வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிப்பிடுகிறார். பரிமிதாதீதம், பரோதயம், இங்கே பரோதயம் என்பதை பர உதயம் என்று வைத்துக் கொள்ளலாம். பரம் என்று சொல்லுவது மேலான இறைவனை பரம் அல்லது பரன் என்று சொல்லுவார்கள். அந்த அந்த அருட்சக்தியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய ஞானம் ஆன்மாவிலே தோன்றக்கூடிய அந்த நிகழ்விற்கு பரோதயம் என்று ஆன்மீகத்திலே பெயர். இறைவனுடைய அந்த இறைவனுடைய அந்த பதிஞானம் நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகிற நிகழ்ச்சி பரோதயம் என்று பெயர். அந்த நிகழ்வாகவே இறைவன் இருந்து உயிர்களுக்கு இதம் செய்கிறார். பரிமிதாதீதம், பரோதயம், பரகிதம், பர இதம் என்று இதை நாம் பிரிக்க வேண்டும். இதம் என்று சொன்னால் நன்மை, இறைவன் மேலான நன்மையை தருபவனாக இருக்கிறான் என்பதை இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். பரகிதம், பரபரீனம், பரீனம் என்று சொன்னால் செல்வம் என்று அர்த்தம். பரபரீனம் என்று சொன்னால் மேலான அருட்செல்வமாக இறைவன் திகழ்கிறான் என்று இங்கு வள்ளல் பெருமான் நமக்கு குறிப்பிடுகிறார். பரபரீனம், பராந்தம், பர அந்தம், பரம் என்று சொன்னால் மேலானது, அந்தம் என்று சொன்னால் முடிவு. இறைவனே மேலான ஆதியாகவும் அந்தமாகவும் விளங்குகின்றான் என்கின்ற கருத்து இங்கு நமக்கு தோன்றக்கூடியது. அதற்கு அடுத்ததாக 26வது வரி, பரமார்புதம், பரமசேதனம், பசுபாச பாவனம், பரமமோட்சம். பரம அற்புதம் என்று இதை நாம் பிரித்து கொள்ள வேண்டும். இறைவனே மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறான். ஏனென்று சொன்னால் வேதங்கள் மிக பழமையானவைகள், அந்த வேதம் இன்னமும் இறைவனை தேடிக்கொண்டிருக்கின்றன என்று வள்ளல் பெருமான் மகாதேவ மாலையிலே குறிப்பிடுகின்றார். அந்தோ இன்னும் இவனை இறைவனை காண முடியவில்லையே என்று அந்த வேதங்கள் எல்லாம் தனக்குத்தானே ஒன்றோடு ஒன்று அலறி ஓலமிட்டு அழுது புலம்ப மோன வெளியாயிருந்த இன்பத்தேவே என்றெல்லாம் வள்ளல் பெருமான் இங்கு நமக்கு மிக அற்புதமாக குறிப்பிடுகிறார். அந்த கருத்து நாம் இங்கு நினைவு கூறத்தக்கது. இதை இங்கு வள்ளல்மான் திருவடிப்பு வீழ்ச்சியிலே வேதத்தினுடைய வழி நின்று நமக்கு குறிப்பிடுகிறார். எனவே இறைவனே மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறார். இறைவனுடைய கூறிலே மிக 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 ஒரு சதகூறாக இருக்கக்கூடிய இந்த உலகமே, இந்த இயற்கையே பெரிய வியப்பாக இருக்கிறது என்று சொன்னால், இதைவிடவும் உயர்ந்ததாக இறைவன் எப்படி இருப்பான் என்பது நாம் இங்கு சிந்திக்கத்தக்கது. அதனாலே இங்கே பரமார்புதம் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக சேதனம் என்று சொன்னால் அறிவு என்று அர்த்தம். பரம சேதனம் என்று சொன்னால் மேலான அறிவு பொருளாக இறைவன் இருக்கின்றான் என்று அர்த்தம். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வரி, பரமசேதனம், பசுபாச பாவனம். பசு என்று சொன்னால் உயிர்கள் என்று அர்த்தம். இப்பொழுது உயிர் ஆன்மாவிலே அழுக்கு உடைய எல்லா உயிர்களுமே பசு என்று சொல்லப்படுகிறது. உயிரிலே அழுக்கு, ஆணவமாகிய அழுக்கு படிந்த எல்லாமே பசு என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த பசு பாசம், இந்த பசு அழுக்கடைந்திருப்பதற்கு காரணம் பாசம் என்று சொல்லக்கூடியவைகள். அதை தமிழிலே தலை அல்லது கட்டு என்று சொல்லுவார்கள். இப்பொழுது ஒரு பசுமாடு இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு, அந்த பசுமாட்டை அதனுடைய கழுத்திலே ஒரு கயிறை கட்டி ஒரு முளைக்குச்சி, அதற்கு தலை என்றுதான் பெயர். ஒரு குச்சியை பூமியிலே பலமாக அடித்து அதிலே கட்டி வைத்திருப்பார்கள். பசு முடிந்தால் நிச்சயமாக அந்த பசு அதை இழுத்து கொண்டு போக முடியும். ஆனால் பசு என்ன நினைக்கிறது, நம்மை இதிலே பலமாக கட்டி இருக்கிறார்கள், அதனாலே இதிலிருந்து நாம் போக முடியாது என்று நினைத்து அந்த கயிறு இருக்கக்கூடிய அந்த எல்லைக்குள்ளேயே அது கடிகாரம் போல சுத்தி சுத்தி வரும். அதைத்தான் தலை என்று சொல்வார்கள். நாமும் அப்படித்தான். நாம் நம் இறைவனுடைய பரிபூரண ஆற்றல் நமக்குள் இருந்தும், இறைவன் நமக்கு பரிபூர்ணமாக இருந்து அருள் செய்தும் கூட அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் நாம் ஆணவ மலைப்பிலே மாயத்திரைகளாலே கட்டுண்டு நாம் செய்வனவே செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையிலிருந்து நாம் மீள முடியாமல் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த பசு பாசத்திலே கட்டுண்டிருப்பதை நீக்க வல்லவன் இறைவன். பாவனம் என்று சொன்னால் அதை நீக்குவது, சுத்தம் செய்வது என்பது அர்த்தம். எனவே உயிரிலே இருக்கக்கூடிய அந்த அழுக்கினை நீக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். இரண்டாம் திருமுறையிலே வரக்கூடிய பற்றுவது பந்தம் அப்பற்றறுத்தல் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த திருவருட்பாவிலே வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், தூயனின் திருவருள் அன்றி இவ்வேழையேன் சுழல் மனம் அடக்க வருமோ என்று கேட்கின்றார். தெய்வமணி மாலையிலேயும் பல இடங்களிலேயே உன்னுடைய திருவருள் அன்றி எனக்கு துணை செய்பவர் யாரும் இல்லை என்று வள்ளல் பெருமான் வேண்டுகின்றார். ஏன் என்று சொன்னால், உரைநடையிலும் கூட சொல்லுகிறார், ஆணவம் முதலியவற்றை நீக்கிக் கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு இல்லை, அது இறைவனுடைய திருவருளாலே நடக்க வேண்டும் என்றும் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதனாலே இறைவன் ஒருவனே அவனுடைய பெருங்கருணையினாலே நமக்கு பக்குவம் தந்து நம்மை நம்முடைய மலமாயைகளை நம்முடைய உயிரிலிருந்து நீக்க வல்லவன் என்கின்ற கருத்தை இங்கு நாம் உணர வேண்டும். அதனாலே நாம் ஜீவகாருண்ய மயமாகி இறைவன் மீது அன்பு செலுத்தி நாம் ஒழுக்க நிலையிலே வாழ்ந்து வருவோமானால் இறைவனுடைய அருட்பார்வையினாலே நமக்கு இந்த மலமாயைகள் நீங்கி நமக்கு நல்வாழ்வு கிடைக்கும். அதற்கு அடுத்ததாகவே சொல்லுகிறார் பரம மோக்ஷம் என்று சொல்லுகிறார். இந்த பசுபாச பாவனம், இந்த பசுபாசத்தை இறைவன் நீக்கி அவன் பரம மோக்ஷத்தை அருள வல்லவன், அவனே பரம மோக்ஷ நிலையாக இருக்கின்றான் என்று இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக பரமானு குணநவாதீதம் சிதாகாச பாஸ்கரம் பரம போகம் என்று சொல்லுகிறார். இங்கே அணுகுணம் என்று, அணு என்று சொன்னால் துணை செய்யும் நிலை என்று அர்த்தம். பரமானு குணம், பரமானு குணம் என்று சொன்னால் இறைவன் எல்லா உயிர்களுக்கும் தோன்றா துணையாக இருந்து துணை செய்கின்றான் என்று அர்த்தம். பரமானு குணநவம், பரமானு குணம், நவாதீதம் என்று சொல்லுங்க. இதை இப்படி நாம் பிரித்து கொள்ள வேண்டும். இது ஒரு வரி போல தோன்றினாலும் இதை நாம் பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். இங்கே நவாதீதம் என்று சொன்னால் நம்முடைய இந்த மெய்ஞான நிலையிலே 9 படிநிலைகள் இருக்கின்றன என்று சொல்லுவார்கள். அதை நவநிலைகள் என்று சொல்லுவார்கள். மேல் நவநிலை, கீழ் நவநிலை என்று 9 9 18 நவநிலைகள் இருக்கின்றன என்று பெரியோர்கள் சொல்லுவார். எனவே அந்த நவநிலைகளுக்கு எல்லாம் அந்த நவநிலைகள் என்பது நம்முடைய அனுபவ ஸ்தானங்கள். அதை எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால், கீழ் நவநிலையை சொல்லுகிற போது எப்படி சொல்லுவார்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம் என்று 9 நிலைகளை சொல்லுவார்கள். இந்த நிலைகள் எல்லாம் அனுபவ நிலைகள். நாம் யோகத்திலே, சிவயோகத்திலே இருக்கின்ற போது நம்முடைய உயிர் இந்த ஒவ்வொரு நிலைகளிலேயும் இருந்து அந்த நிலையும் கடந்து போகும் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இவைகளெல்லாம் அனுபவ ஸ்தானங்கள். இவைகளை குறித்த விளக்கத்தை நாம் அவ்வளவு வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த அனுபவம் பெற்றவர்களால் ஓரளவு சொல்ல முடியும், ஆனால் அந்த அனுபவத்தை சொல்ல முடியாது. அதனாலே அந்த அனுபவம் பெறாத நிலையுடையவனாகிய என்னை போன்ற சிறியவர்கள் அதை பற்றி வெகுவாக பேசுவது அவ்வளவு சிறப்பில்லை என்பதனாலே பெரியவர்கள் வாச்சியார்த்தமாக சொல்வதை நான் இங்கு சொல்லுகிறேன். எனவே இதை சொல்லுகிறார். இது கீழ் நவநிலை. இதற்கு அடுத்ததாக மேல் நவநிலையிலே விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், அபரவிந்து, அபரநாதம், திக்ராந்தம், அதிக்ராந்தம், அருள் ஆகிய இந்த நிலைகளை உடையது மேல் நவநிலை. இறைவன் எப்படி இருக்கிறான், இந்த கீழ் நவநிலை, இந்த மேல் நவநிலை என்கின்ற இந்த 2 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அதனாலே நவ அதீதம், நவம் என்றால் 9, அதீதம் என்றால் அதற்கும் அப்பாற்பட்டவனாக இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லுகிறான். பரமானு குணநவாதீதம் சிதாகாச பாஸ்கரம். சித ஆகாசம் என்று சொன்னால் சித்து என்றால் அறிவு, ஞானம் என்பது ஆகாசம். ஞான ஆகாசம், ஞான வானத்திலே தோன்றக்கூடிய சூரியனாக இருக்கிறான். பாஸ்கரம் என்று சொன்னால் சூரியன் என்று அர்த்தம். அங்கே தோன்றக்கூடிய அந்த சூரியனாக இறைவன் இருக்கிறான். பரம போகம், மேலான பாக்கியத்தை தரவல்லவனாக இருக்கிறான் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக 28 அறி பரிபாக வேதன வரோதயானந்தம். பரிபாகம் என்றால் பக்குவம் செய்வது, வேதனம் என்று சொன்னால் வேதிப்பது. வேதிப்பது என்று சொன்னால் நாம் இன்றைய வழக்கிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை கெமிஸ்ட்ரி என்று சொல்லுவார்கள். கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது நம்மிடத்திலே 2 வகையான திராவகங்கள் இருக்கிறது. அந்த ஒரு திராவகத்தை இன்னொன்றோடு கலந்தோம் என்று சொன்ன அதை ஆசிட் அல்லது இது போல சொல்லுவார்கள். அதை ஒன்று மற்றொன்றோடு கலக்கிற போது அது வேறொன்றாக மாறும். இப்பொழுது பழைய காலத்தில் என்ன சொல்லுவார்கள், இரும்பை தங்கம் ஆக்குவதற்கு இரும்பை வேதித்தல் என்று சொல்வார்கள். வேதித்தல் என்று சொன்னால் ஒன்றை மற்றொன்றாக மாற்றுவது. எப்படி மாற்றுவது? ஒன்று ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு கலப்பதினாலே அந்த பொருள் மற்றொரு உயர்ந்த பொருளாக மாறுவதற்கு வேதிப்பது என்று பொருள். இங்கு இறைவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னை நோக்கி வழிபடக்கூடிய தன்னை நினைக்கக்கூடிய இந்த உலகக்கட்டிலிருந்து விடுபட வேண்டும், இந்த பிறவு தலையிலிருந்து நீங்க வேண்டும் என்று எண்ணுகிற ஆன்மாக்களுக்கு பரிபாகம் வருவித்து, பரிபாகம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக மூன்றை செய்ய வேண்டும். ஒன்று, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யமயமாயிருந்து ஆணவமின்றி தொண்டு செய்வது. இரண்டாவது, இறைவனிடத்திலே பரிபூரண அன்பை செலுத்துவது. மூன்றாவது, நாம் ஒழுக்கமாக இருப்பது. ஆக இந்த மூன்றையும் நாம் செய்கிற போது நமக்கு இறைவன் பரிபாகத்தை பக்குவத்தை கொடுத்து நம்மை வேதித்து, பழல் பெருமான் அகவலிலேயும் கூட சொல்லுகிறார், என்னை வேதித்த என் தனி அன்பே என்று சொல்லுகிறார். எனவே இந்த வேதித்தல் என்கிற வரி அகவலிலே வருவது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. எனவே அப்படி இந்த தேகத்தை வள்ளல் பெருமான் எப்படி சொல்லுகிறார், என்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் பொருள் ஆவி ஆதியையெல்லாம் உவந்து எனக்கே அளிப்பாய் என்று வள்ளல் பெருமான் இறைவனிடத்திலே வேண்டி தன்னுடைய தேகத்தை சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற்றிக்கொண்டு மரணமில்லா பெருவாழ்விலே வாழுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த வேதிப்பை நமக்கு தந்து பரிபாகத்தை தந்து வரோதயானந்தம் எப்பொழுதும் நமக்கு கருணையாம் இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த இறைநிலை இருக்கிறது என்பதை பரிபாக வேதன வரோதயானந்தம் என்று இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். பரிபாக வேதன வரோதயானந்தம் பதபாலனம் பரமயோகம். பதம் என்று சொன்னால் மேலான நிலை என்ற அர்த்தம். பிரம பதம், விஷ்ணு பதம் என்று சொல்லுவது போல அந்த பதம் என்பது மேலான நிலை. பதம் என்பதற்கு நிறைய சொல்லு இருக்கிறது. பதம் என்பதற்கு பக்குவம் என்கிற சொல்லு இருக்கிறது. அரிசி பதமாக இருக்கிறதா, அரிசி அரிசியினுடைய பதம் பாருங்கள், இந்த உணவினுடைய பதம் பாருங்கள் என்று அப்படி என்றால் அது பக்குவமாக இருக்கிறதா என்று அர்த்தம். அதற்கு பதம் என்று பெயர். பதம் என்பதற்கு இன்னொரு நிலை பதவி, பிரம்ம பதம், விஷ்ணு பதம் என்பது போல பதம் என்பதற்கு மற்றொரு பொருள். பதம் என்பதற்கு திருவடி என்கிற ஒரு பொருள் இருக்கிறது, இறைவனுடைய திருப்பதம் என்று சொல்வார்கள். எனவே பதம் என்பதற்கு இறைவனுடைய திருவடி என்று இனிமேல் நம் வரக்கூடிய அந்த திருவடி புகழ்ச்சியிலே பதம் பதம் என்று வரும். அதற்கெல்லாம் இறைவனுடைய திருவடி என்று அர்த்தம். எனவே இந்த மூன்று பொருளையும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பத பாலனம், அந்த மேலான அந்த இறை நிலையை நமக்கு அருளக்கூடியது. பாலனம் என்று சொன்னால் பாலிப்பது என்று சொன்னால் கொடுப்பது என்று அர்த்தம். வரம் பாலித்தார் என்றெல்லாம் நாம் பேசுவோம். எனவே இங்கே இறைவன் மேலான அந்த உயர்ந்த பதத்தை ஆன்மாக்களுக்கு பாலிப்பவனாக இருக்கிறான் என்று இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். பரம யோகம், இறைவன் மேலான ஒருமை நிலை. யோகம் என்பது இந்த மனம் வாக்கு காயம் என்கின்ற இந்த மூன்றும் அதோடு இந்த ஆன்மாவும் எல்லாம் ஒரு நிலையிலே இருந்து இறைவனுடைய திருவடியை சிந்தித்து தர்போதமற்றிருப்பது ஒருமை நிலை. அந்த நிலையிலே பெறக்கூடிய இன்பமாக இறைவன் இருக்கிறான் என்று இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். 29வது அடி, பரமசாத்தியம் பரமசாத்தியம் அதீத ஆனந்த போக்கியம் பரிகதம் பரிவேத்தியம் என்று குறிப்பிடுகிறார். இங்கே இரண்டு வகையாக பொருள் எழுதியிருக்கிறார்கள் இந்த வரிக்கு. இதை தனித்தனி வரியாக பிரித்து பரமசாத்தியம் என்று சொன்னால், சாத்தியம் என்று சொன்னால் அடைவது, அனுகூலப்படுவது. எனவே இறைவன் மேலான சாத்திய பொருளாக இருக்கிறான். அதீத ஆனந்தம், ஆனந்தத்திற்கும் அதீதமாக இன்பம் என்று சொன்னால் அந்த இன்பத்தினுடைய நிறைவு இன்பமாக இறைவன் இருக்கிறான். பரமசாத்திய அதீதானந்த போக்கியம், அந்த போகத்தை தரக்கூடிய அந்த போக்கிய பொருளாக இறைவன் இருக்கின்றான். பரிகதம், நீக்கமின்றி எங்கும் நிறைந்த பொருளாக இருக்கிறான். பரிவேத்தியம், வேத்தியம் என்று சொன்னால் அறிந்த அறிவு, முற்றும் அறிந்த அறிவு உடையவனாக இறைவன் இருக்கிறான் என்று பொருள் எழுதியிருக்கிறார்கள். பரமசாத்திய அதீதானந்த போக்கியம் என்றும் எழுதி, இதை ஒன்றாக பார்த்து எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இறைவன் சாத்திய அதீதம், அதாவது நாம் சாத்தியம் என்று சொன்னால் அடைவது, சாத்தியத்திற்கு அதீதம், நம்மாலே அடைய இயலாத அடைய இயலாத நிலைமைக்கெல்லாம் மேல்நிலை உடைய ஆனந்த போக்கியமாக இருக்கிறான் என்றும் பொருள் எழுதியிருக்கிறார்கள். அதை எப்படி பிரித்து அதற்கு பொருள் எழுதியிருக்கிறார்கள், அதற்கு இரண்டு பொருளுமே பொருத்தமாக இருக்கும், அதனாலே நான் இங்கு அதை தெரிவிக்கின்றேன். அதற்கு அடுத்ததாக, பர கேவலாத்து விதானந்த அனுபவ சத்தபாதாக்கிர சுத்த பலிதம், இதை எப்படி பிரிக்கலாம் என்று சொன்னால், பர கேவலாத்து விதானந்த அனுபவம், பர கேவலாத்து விதம் என்று சொன்னால், அதாவது இது வேதாந்தத்திலே ஆன்மாவும் இறைவனும் கலக்கின்ற அந்த நிகழ்ச்சியை கேவலாத்து விதம் என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், வேதத்தை பொறுத்த வரையிலே, வேதத்தினுடைய தன்மையை பொறுத்த வகையிலே அது அத்வைத கொள்கை உடையது. அத்வைத கொள்கை என்பது என்ன என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருப்பது ஒரே பொருள்தான், அது இறைவன். அந்த இறைவனுடைய கூறாக உயிர்கள் எல்லாம் இருக்கின்றன. அதனாலே இந்த நீர் நீரோடு கலப்பது போல, ஒரு நீர் அதுவும் ஒரு தன்மையுடையது, மற்றொரு நீரும் ஒரு தன்மையுடையது, அந்த இரண்டு நீரும் கலப்பது ஒரு கலப்பு, அதனாலே அதை அவர்கள் கேவலாத்து விதம் என்று சொல்லுகிறார்கள். இந்த கருத்திலே நிறைய மாறுபாடு இருக்கிறது. மற்றொருவர்கள் அதை, மற்ற பெரியவர்கள் அதை சுத்தாத்து விதம் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி, ஆன்மா சிறியது, இறைவன் பெரியவன், அதனாலே அதை சுத்தாத்து விதம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது ஆகமத்திலே வருகிறது. ஆனால் இங்கு வள்ளல் பெருமான் வேதத்தினுடைய வழி நின்று சொல்லுவதனாலே அதற்கு மேலான கேவலாத்து விதம் என்று வள்ளல் பெருமான் இங்கே போட்டு விட்டார், பர கேவலாத்து விதம் என்று சொல்லிவிட்டார். அதனாலே மேலான கேவலாத்து வித நிலையாக இறைவன் இருக்கின்றான் என்று இங்கு வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். பர கேவலாத்து விதானந்த அனுபவம், அந்த ஆன்மா இறைவனோடு கலக்கின்ற போது ஏற்படக்கூடிய அனுபவமாக இறைவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். பர கேவலாத்து விதானந்த அனுபவ சத்த பாதாக்கிர சுத்த பலிதம், பாத அக்கரம் என்று சொன்னால் அருள் ஞான ஈர்ப்பு என்று அர்த்தம், பலிதம் என்று சொன்னால் பாலிப்பது தருவது என்று. எனவே இறைவன் அந்த இரண்டற்ற, அந்த ஒன்று அல்லாத நிலையிலே, அதாவது இரண்டும் இரண்டு அற்றது ஆன்மா, இப்போது இது கொஞ்சம் நுட்பமான கருத்து என்பதனாலே இதை நாம் கொஞ்சம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு உதாரணங்களை வைத்துக் கொண்டு, இப்பொழுது ஒரு ஆன்மாவா, இப்பொழுது நான் ஆன்மா, நான் இறைவனிடத்திலே போய் கலக்கின்ற போது நான் என்கின்ற தன்மையின்றி அங்கே கலந்து விடுகிறேன். அப்பொழுது அங்கே நான் என்பது, நான் என்கின்ற ஆன்மா என்கின்ற நிலையின்றி அங்கே அத்துவித நிலையாக மாறிவிடுகிறது, இறைவனே எல்லாமுமாக மாறிவிடுகிறது என்ற நிலையை இங்கு இரண்டற்ற நிலை என்று இங்கு குறிப்பிடுகின்றார். அதற்கு அடுத்ததாக, எனவே அனுபவ சாந்தம், அனுபவமான நாத அனுபவத்தை கொடுப்பது, அனுபவ பரகேவலாத்துவிதானுபவ சத்த பாதாக்கிர சுத்த பலிதம். இங்கே அனுபவ சத்தம் என்பதை சத்தம் என்றால் நாதம் என்று அர்த்தம். இங்கே விந்து நாதம் என்று இரண்டு முக்கியமான பொருட்கள் ஆன்மீகத்திலே சொல்லப்படுகின்றன. இதிலே இங்கே விந்து என்பது ஒளியை குறிக்கிறது, நாதம் என்பது ஓசையை குறிக்கிறது. அதனாலேதான் பெரியவர்கள் எல்லாம் ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே என்றெல்லாம் பாடியிருக்கிறார்கள். எனவே இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், அவன் அந்த நாத அனுபவத்தை உயிர்களுக்கு தரவல்லவனாக இருக்கின்றான் என்று இங்கு வள்ளல் பெருமான் பாடுகிறார்கள். அருள் ஞான ஈர்ப்பினாலே ஈர்த்து என ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்பது போல, உயிர்களை அருள் ஞானத்தை அளித்து தன்னிடத்திலே ஈர்த்து அருள் அனுபவத்தை வழங்குபவனாகவும் இறைவன் இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக, பர கேவலாத்து விதானந்த சுத்த பாதாக்கிர சுத்த பலிதம், அதற்கு அடுத்ததாக பரம சுத்தாத்து விதானந்த அனுபூதிகம். இப்பொழுது இங்கு வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் பாருங்கள், அந்த வேதாந்தத்திற்கு பாஷ்யம் எழுதியவர்களிலே மாத்துவர், ராமானுஜர் முதலிய இவர்களுடைய, சங்கரர், இந்த மூன்று பேருடைய பாஷ்யம், அதாவது இந்த மூன்று பேருடைய உரைகளிலே பல்விதமான மாறுபாடுகள், அவர்களுடைய அனுபவ ஞானத்துக்கு ஏற்றது போல அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படி எழுந்ததிலே வேதாந்தம் அத்வைதம் துவைத்தம் விசிட்டாத்வைதம் என்கின்ற இந்த மூன்று கொள்கைகள் இந்த மூன்று கொள்கைகள் நிரம்பி வருகின்றன அந்த வகையிலே இங்கே மற்ற பெரியோர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நான் முன்பே சொன்னது போல இறைவன் பெரியவன், ஆன்மாக்கள் சிறியவைகள், இந்த சிறிய ஆன்மா பெரிய பொருளோடு கலப்பது கேவலாத்து விதம் இல்லை, அது சுத்தாத்து விதம் என்று சொல்லுகிறார்கள். அந்த கருத்தையும் வள்ளல் பெருமான் இங்கே என்ன சொல்லுகிறார், பரம சுத்த அத்துவிதானந்த அனுபூதிகம் என்று இங்கே சொல்லிவிட்டார். அனுபூதி என்று சொன்னால் அணு என்றால் தொடர்ந்து, பூதம் பூதி என்று சொன்னால் ஒன்றுபடுவது என்று அர்த்தம். தொடர்ந்து இறைவனை தொடர்ந்து ஒன்றுபடக்கூடிய அந்த செயல் அனுபூதி என்று பெயர். அந்த அனுபூதியை தரக்கூடியவனாகவும் இறைவன் இருக்கின்றான். பரிபூத சிற்குணாந்தம், பரிபூதம் என்று சொன்னால் சுத்த பூதகாரியம் என்று அர்த்தம். இப்பொழுது இங்கே நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தேகம் பூதகாரிய தேகம். இந்த பூதகாரிய தேகத்திற்கும் இறைவன், அதைத்தான் சமயத்துல என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், பஞ்ச பூதங்களிலேயும் இறைவன் இருக்கிறான், நிலாவிலே இறைவன் இருக்கிறான், சூரியனிலே இறைவன் இருக்கிறான், ஆன்மாவிலே இறைவன் இருக்கின்றான் என்று அந்த எட்டு இடங்களிலேயும் இறைவன் விளங்குவதாக சொல்லுகிறார்கள். அந்த கருத்து நாம் இங்கே சிந்திக்கத்தக்கது. இது சுத்த பூதகாரியம். இறைவன் இந்த பூதகா நம்மை போன்ற இந்த பூதகாரியங்களோடு இறைவன் இருந்தாலும் கூட இறைவன் அந்த நிலைகளையெல்லாம் கடந்த சுத்த பூதகாரியனாக இறைவன் இருக்கின்றான் என்ற கருத்து இங்கு சிந்திக்கத்தக்கது. சிற்குணாந்தம், மெய்ஞான குணத்தின் முடிவு. குண அந்தம், சித்து என்று சொன்னால் ஞானம், குண அந்தம் என்று சொன்னால் குணத்தினுடைய முடிவு. எனவே மெய்ஞான குணத்தினுடைய நிறைவு நிலையிலே இறைவன் இருப்பான், அப்படிப்பட்டவனாக இறைவன் இருக்கின்றான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார்கள். பரம சித்தாந்த நிகமாந்த சமரச சுத்த பரமானுபவ விலாசம். பரம சித்தாந்த நிகமாந்தம், சித்தாந்தம் என்று சொல்வது ஆகம முடிவு, நிகமாந்தம் என்று சொல்வது வேத முடிவு. இறைவன் எப்படி இருக்கிறான், வேத முடிவுக்கும் ஆகம முடிவுக்கும் சமரச சுத்த அனுபவமாக விளங்குகின்றான். அதாவது வேதத்தினுடைய நிலை ஒன்றாகவும் ஆகமத்தினுடைய நிலை ஒன்றாகவும் இருக்கிறது. இதை ஒழிவில் ஒழுக்கத்திலே மிகச் சிறப்பாக கண்ணுடைய வள்ளலார் சொல்லுகிறார், எல்லாம் முற்றும் அறிந்த ஞான நிலை உடையவருக்கு வேத நிலையும் ஆகம நிலையும் எல்லாம் ஒன்றுதான் என்று குறிப்பிடுகிறார். எனவே இறைவன் எப்படி இருக்கிறான் என்று வெளியிலே நாம் அனுபவத்தை பெறாத வரை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஏதாவது அது இது என்று நாம் பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் அனுபவம் வந்த பிறகு நமக்கு எல்லாம் ஒன்றாகிவிடும். எனவே இறைவன் அந்த வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கும், அதை இந்த நிகமாந்தம் என்று சொல்லுகிறார். நிகமம் என்று சொன்னால் வேதம் என்ற அர்த்தம், அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். பரம சித்தாந்தம் நிகமாந்த சமரச சுத்த பரமானுபவ விலாசம், அந்த சித்தாந்த வேதாந்தத்தினுடைய நிறைவிலே பெறப்படுகின்ற ஆனந்த நிலை உடையவனாக இறைவன் இருக்கின்றான் என்கின்ற கருத்துப்பட இந்த 32 அடிகள் விளங்குகின்றன. இதோடு முதற்பகுதி நிறைவுற்றது. அதற்கு அடுத்ததாக இரண்டாவது பகுதி, தரமிகும் அதாவது இந்த தன்மை பலவாக நாடி என்கிற 35 பரிவரையுமே அந்த கருத்து நமக்கு அந்த கருத்தினுடைய சாயல் வருகிறது. ஆனால் இலக்கணத்தின்படி இந்த பாடல் அமைப்பின்படி இது 4 32 அடிகளை உடையது என்பதனாலே முதல் 32 அடி நிறைவுற்றது. இப்போது அடுத்த 32 அடிகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இப்பொழுது இங்கே தரமிகும் சர்வ சாதிட்டான சத்தியம் சர்வ ஆனந்த போகம் என்று இங்கே வள்ளல் பெருமான் 33 அடியிலே சொல்லுகிறார். தரமிகும் என்று சொன்னால் மேன்மை உடையது என்ற அர்த்தம். தரமிகும் சர்வ சாதிட்டான சத்தியம், சர்வ சாதிட்டானம் என்று சொன்னால் உடனாயிருத்தல் வியாபித்திருத்தல் என்கின்ற பொருளை உடையது இந்த சாதிஷ்டானம் என்பது. இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், அவன் சர்வ சாதித்தானமாக இருக்கிறான். எல்லா இடங்களிலேயும் அவன் உடனாயிருந்து எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கின்றான் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள். இங்க சர்வ சாதித்தான சத்தியம், அவன் மெய்ப்பொருளாக இருக்கிறான். சர்வ ஆனந்த போகம், எல்லா உயிர்களுக்கும் இன்பம் அளிக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். சர்வ ஆனந்த போகம், அப்படி ஆனந்த போகம் உடையவனாக இருக்கிறான். சார்ந்த சர்வ ஆதாரம், இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் இறைவனை சார்ந்து இருக்கின்றன. நீங்கள் ஒரு யோசனை செய்து பாருங்கள். நான் இப்பொழுது உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு நான் உட்கார்ந்திருப்பதற்கு ஆதாரமாக இங்கே தரை இருக்கிறது. அந்த தரை, தரை என்றால் அது பூமி. பூமிக்கு ஆதாரமாக எது இருக்கிறது என்று சொன்னால் அந்தரம் இருக்கிறது, ஆகாசம் இருக்கிறது. அந்த ஆகாசத்திற்கு ஆதாரமாக இருப்பவன் இறைவன். இப்படி நீங்கள் சிந்திக்கிற போது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இறைவனே இருக்கிறான் என்பதனாலேதான் சர்வ ஆதாரம் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். சார்ந்த சர்வ ஆதாரம், தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அத்துணைக்கும் சர்வ ஆதாரமாக இறைவன் இருக்கிறார். இறைவனுடைய அந்த அருள் ஆற்றலினால், அந்த அருள் ஆற்றலே அண்ட பகிரண்டங்களிலெல்லாம் பரவி அது ஈர்ப்பு விசையாகி ஒரு கோளோடு மற்றொரு கோளை ஈர்த்து பிடித்து அது தன்னுடைய அழகான நிலையிலே அதை வளம் வரச் செய்கிறது. சூரியனுக்கு ஆற்றல் இறைவனுடைய இறைநிலையிலிருந்து பெறப்பட்டு அது உலகத்திற்கு நன்மை செய்கிறது. நிலவிற்கு சூரியனிடமிருந்து ஆற்றல் போகிறது. எனவே இந்த இதை வள்ளல் பெருமான் அகவலிலே சொல்லுகிறார், ஆதாரமாம் சபை அருட்பெருஞ்சோதி, சூரிய சந்திர ஜோதியு ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெருஞ்சோதி என்றும், எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பது அருட்பெருஞ்சோதி என்றும் வள்ளல் பெருமான் அகவலிலே கூறக்கூடிய கருத்து இங்கு நினைவு கூறத்தக்கது. எனவே இறைவன் சர்வ சார்ந்த சர்வ ஆதாரம் சர்வ மங்களம். இறைவன் அவனே எல்லா நிலைக்கும் மங்கள பொருளாக இருக்கிறான். அவன் சார்ந்த சர்வாதாரனாக சர்வ மங்களனாக சர்வ சத்திதரம் என்று அளவிலா. இங்கே சத்திதரம் என்று சொன்னால் சத்தி என்றால் ஆற்றல், தரம் என்றால் தகுதிப்பாடு. அவனே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருந்து ஆற்றலையும் வழங்குகிறான். அவனே ஆற்றலையும் வழங்கி அவன் எல்லா உயிர்களுக்கும் இதம் செய்கின்றான் என்று இங்கு சொல்கிறான். இப்ப அதற்கு அடுத்ததாக என்ன சொல்ல, என்று அளவிலா சகுண நிர்குணமுரு சலக்ஷண விலக்ஷண தன்மை பலவாக நாடி. இப்பொழுது இறைவன் எப்படி இருக்கிறான்? இதுவரையும் வள்ளல் பெருமான் வேதத்திலே அந்த வேதத்தினுடைய சாரமாக, இதை நாம் ஜூஸ் என்று சொல்லலாம். வேதத்தை இப்பொழுது பழங்களை நாம் அதை அப்படியே சாப்பிட முடியாதவர்கள் அதை பாகம் செய்து அதை பழச்சாராக மாற்றி அருந்துகிறார்கள். அது எளிமையானது. அதை போல வள்ளல் பெருமான் இந்த ரிக்கயசூர் சாமம் அதரவணம் என்று சொல்லப்படுகிற இந்த நான்கு வேதத்திலே இருக்கக்கூடிய நிறைவான கருத்தை, இறைவனை பற்றிய அந்த நிறைவான கருத்தை ஒரு பழச்சாறை போல வள்ளல் பெருமான் நமக்கு இங்கு நமக்கு வழங்கி இருக்கின்றார். எனவே அது மிக அற்புதமான ஒரு செயலாக இங்கு நமக்கு இருக்கின்றது. வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த கதையை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துகின்றார். அதற்கு அடுத்ததாக சொல்லுகிறார், என்று அளவிலா, இப்படி அளவில்லாத சகுண நிர்ணம் உரு சலக்ஷண லட்சண தன்மை பலவாக நாடி என்று சொல்லுகிறார். சகுணம் என்று சொன்னால், சகுணம் என்பது குணம் உருவம் பெயர் முதலியவைகள் கூடிய தன்மை, அதற்கு சகுணம் என்று பெயர். இதை சகுண நிலை என்று சொல்வார். இறைவன் எப்படி இருக்கிறான்? இந்த சகுணமாகவும் இருக்கிறான், நிர்குணமாகவும் இருக்கிறான். உரு பெயர் குணம் இல்லாத தன்மையுடையவனாகவும் இறைவன் இருக்கின்றான் என்கின்ற கருத்தை வள்ளல் பெருமான் இங்கு நமக்கு தெரிவிக்கின்றார். எனவே இதுவரையும் வள்ளல் பெருமான் என்ன சொன்னார் என்று சொன்னால், இதுவரையும் இந்த வேதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே என்ன என்று சொன்னால், இவைகள் எல்லாமே நிர்குண நிலையை தெரிவிப்பதுதான். இவைகள் உருவம் பெயர் குணம் முதலியவைகளை சொல்லாமல் இறைவன் எல்லாவற்றையும் கடந்தவன் என்கின்ற தன்மையிலே சொன்னது. இதைத்தான் இங்கே இதே அடியிலே வள்ளலார் சொல்லுகிறார், இதற்கு அதாவது அப்பாற்பட்டவனாக இறைவன் விளங்குகின்றான் என்கின்ற அந்த கருத்துக்கு விலக்ஷணம் என்று பெயர். இதுவரையும் வள்ளல் பெருமான் நமக்கு விலக்ஷணம் என்கின்ற தன்மையுடைய அந்த தன்மையை பற்றி நமக்கு தெரிவித்தார். இதற்கு அடுத்ததாக வள்ளல் பெருமான் சொல்லக்கூடியவைகள் எல்லாம் சலக்ஷணம், அதாவது இவைகளெல்லாம் சகுண நிலையை குறிப்பிடக்கூடியவைகள். குணம் உரு பெயர் முதலிய கருத்துக்களை நமக்கு சொல்லக்கூடியதாக வள்ளல் பெருமான் இங்கு நமக்கு அடுத்த வரிகளிலிருந்து நமக்கு குறிப்பிடுகின்றார். எனவே இந்த 35வது அடியோடு வேதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இங்கு நிறைவடைகின்றன. நிறைவாக, இறைவன் குணம் உரு பெயர் முதலியவைகள் இல்லாதவன், எல்லாவற்றையும் கடந்தவன், எல்லாவற்றுக்கும் மேலா எல்லாவற்றிற்கும் மேலாய பரம்பொருள் என்கின்ற தன்மையிலே வேதங்கள் பிரம்மமாக கூறிய அந்த நிலையை வள்ளல் பெருமான் அந்த வேத கருத்துக்களை எல்லாம் எடுத்து நமக்கு மிகச் சிறப்பாக நமக்கு வழங்கினார். இதுவரையும் வள்ளல் பெருமான் நமக்கு கூறிய கருத்துக்கள் இறைவனுடைய விலக்ஷணத்தை குணத்திற்கு இலக்கணத்திற்கு அப்பாற்பட்ட நிலையை கூறியதாக அமைந்தது. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது இறைவனுடைய சலக்ஷண நிலையை இலக்கணத்திற்கு உட்பட்ட நிலையை வள்ளல் பெருமான் இங்கு நமக்கு கூறத் தொடங்குகிறார். அதனுடைய முதற் பகுதியாக இதுவரையும் நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் பால் விகுதி இல்லாமல் இம் 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 என்றுதான் வந்திருக்கும். இதுவரையும் நீங்கள் படித்த எல்லா அடிகளுமே இறைவனை இம் என்றுதான் சொல்லுகிறார். பரவியோமம் பரம ஜோதிமயம் விபுலம் பரம்பரம் பரசுகம் பரிமிதாதீதம் என்று இம் என்று அந்த இறைவனுக்கு ஆண் பெண் என்கின்ற அந்த நிலைகளை, ஏனென்றால் வேதங்கள் அப்படி இறைவனை பிரம்மமாக பார்க்கின்றன, அவைகள் பால் பால் வேறுபாடின்றி பார்ப்பதினாலே அப்படி சொன்னார். இப்பொழுது 36வது அடியிலிருந்து ஆகமம் கூறக்கூடிய சலக்ஷண நிலையை கூறுகிறார். ஆகமம் இறைவனை இறைவனுக்கு ஆண்பால் விகுதி வழங்கி ஆண்டவன் என்கின்ற ஆண் என்கின்ற அந்த தன்மையை கொடுத்து இறைவனை அந்த குணம் முதலியவைகள் வைத்து பேசுகின்றன. அதனாலே அந்த கருத்தை வள்ளல் பெருமான் நமக்கு அதனுடைய சாரத்தை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்ல வேண்டும் என்பதினாலே வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார், சங்கரன் என்று தொடங்குகிறார். மிக அழகாக சங்கரன் என்று சொன்னால் என்ன என்று பொருள், சம் என்று சொன்னால் நன்மை என்று அர்த்தம், கரம் என்பது நலத்தை செய்வது, சங்கரன் என்று சொன்னால் நன்மையை செய்கின்றவன் என்று அர்த்தம். அதனாலே சங்கரன் என்பதற்கு சங்கரன் என்பது நன்மையை செய்பவன், உலகத்திற்கு நன்மையை செய்பவன் என்று அர்த்தம். எனவே இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் உயிர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான் என்று வள்ளல் பெருமான் பேசுகிறார்கள். அதைத்தான் சங்கரன் என்கின்ற அந்த நிலையிலே முதலில் முதல் அடியாக இந்த ஆகமம் கூறக்கூடிய நிலையை சொல்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக சங்கரன் அனாதி ஆதி, இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் எல்லா உயிர்களுக்கும் ஆதியாகவும் அனாதியாகவும் இருக்கிறான். அதாவது உயிர்களுக்கு ஆதி அனாதி என்று சொல்வதை விடவும் உயிர்களே ஆதி அனாதி தான் என்று சொன்னால் இறைவனும் உயிர், இறைவன் எப்படியோ அப்படியேதான் உயிர்கள் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பதி பசுபாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்றுதான் இறைவனை குறிப்பிட்டிருக்கிறார்கள், உயிர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இறைவன் என்றைக்கு இருக்கிறானோ அன்றைக்கே உயிர்களும் இருக்கின்றன என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இறைவன் அந்த உயிர்களுக்கும் மிக பழமையானவனாக இருக்கிறான். அதை போல அவனே ஆதியும் அந்தமுமாக இருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணைக்கும் அண்ட பகிரண்டங்களையும் உயிர்கள் நலம் செய்யும் பொருட்டு தோற்றுவித்தவன் இறைவன். எனவே அதனாலே அவன் ஆதி. இவைகளெல்லாம் அழுக்கடைகிற போது மலம் அதிகமாகிற போது இவையெல்லாம் தன்னிடத்திலே நிறைவு நிலையிலே தன்னை தன்னிடத்திலே ஒடுக்கிக் கொள்வதனாலே அவன் அனாதி என்று சொல்லப்படுகிறான். எனவே சங்கரன் அனாதி ஆதி என்று இங்கு சொல்லுகிறார் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இங்கே அதைத்தான் இங்கு சொல்லுகிறார், தம்மை நிகர் மறையலாம் இன்னும் அளவிட நின்ற சங்கரன் அனாதியாதி. இப்பொழுது இங்கு சொன்னார் தம்மை நிகர் என்று சொன்னால் தனக்குத்தானே ஈடாகிய மறைகள் என்று அர்த்தம். வேதங்கள் மிக பழமையானவை, வேதத்திற்கு ஒரு ஈடாக மற்ற நூலை சொல்ல முடியாது என்பதினாலே தம்மை நிகர் மறை என்று சொன்னால் தனக்குத்தானே நிகரான இந்த மறைகள் எல்லாம் இன்னும் அளவிட நின்ற சங்கரன், அவைகள் இறைவனை இன்னும் தேடிக் கொண்டிருக்கின்றன. நான் முன்பு சொன்னது நினைவுபடுத்தியது போல அந்த மகாதேவ மாலையிலே இந்த கருத்தை சொல்லுகிறார், வேதங்கள் எல்லாம் இன்னும் இறைவனை காண முடியவில்லையே என்று இன்னும் ஓலமிட்டுக் கொண்டிருக்கின்றன என்று மகாதேவ மாலையிலே வள்ளல் பெருமான் சொல்வது போல இந்த வேதங்கள் எல்லாம் இன்னும் அளவிட நின்ற, ஏனென்று சொன்னால் இறைவன் சம்பவ அதாவது அளவுக்கு அப்பாற்பட்டவனாக இருப்பதினாலே இறைவனை வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன என்று சொன்னால் இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றன, இன்னும் அவைகள் தேடிக்கொண்டிருக்கின்றன என்று இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதனாலே தம்மை நிகர் மறையலாம் இன்னும் அளவிட நின்ற சங்கரன் அனாதி ஆதி என்று சொல்கிறார். இப்பொழுது சாமகீத பிரியன் என்று தொடங்குகின்ற இந்த வரி தொடங்கி இன்னும் ஒரு பத்து இன்னும் ஒரு பத்து வரி வரை பல்வேறு புராண கருத்துக்கள் இந்த செய்திகள் இந்த வரிகளிலே இடம்பெற்றிருக்கின்றன. முதலிலே சாமகீத பிரியன் என்று சொன்னால், வேதங்களிலே நான்கு வகையான வேதங்களிலே ரிக்கு, யசூர், சாமம், அதர்வணம் என்கின்ற நான்கு வேதங்கள் இருக்கின்றன. அந்த நான்கு வேதங்களிலே சாமவேதம் என்பது இசையோடு பாடக்கூடிய தகுதி உடையதினாலே அந்த சாமகீதத்தை இறைவன் கேட்பவனாக இருக்கிறான், அதிலே பிரியமுள்ளவனாக இருக்கிறான் என்கின்ற கருத்திலே இங்கே சாமகீத பிரியன் என்று இறைவன் சொல்லுகிறான். இங்கே ஒரு வரலாறு நாம் தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், இவளெல்லாம் புராண கருத்துக்கள் தான். ஆனால் இந்த புராண கருத்துக்களுடைய உட்கிடக்கைகளையும் நாம் சிந்திக்க வேண்டும். நான் என்னால் இயன்ற வகையிலே அதை நான் சொல்லுவதற்கு முயற்சி செய்கின்றேன். இன்றைக்கு கொஞ்ச நேரம் பேசலாம் என்று ஐயா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனாலே அந்த கருத்தை நான் இங்கு பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். நான் இனிமேல் இந்த கருத்துக்கள் இனிமேல் கொஞ்சம் நமக்கு எளிமையான சொற்கள் இருப்பதினாலே தமிழ் சொற்கள் இதுவரையும் வந்தது வடமொழி சொற்கள், சமஸ்கிருத சொற்கள். இனிமேல் வரக்கூடியது மணிப்பிரளவாகம், அதாவது சமஸ்கிருதமும் தமிழும் கலந்த நடையிலே வரும். நிறைவாக இந்த செய்யுள் முடிகிற போது, திருவடி புகழ்ச்சி முடிகிற போது சுத்தமான தமிழிலே முடிகிறது. எனவே இப்படி இந்த மூன்று நிலைகளிலே வள்ளல் பெருமான் எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இப்பொழுது மணிபிரளவாக நடையிலே நமக்கு இந்த இவை வருகின்றன. அதனால இது நமக்கு ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சாமகீத பிரியன் என்பதற்கு, அதாவது ராவணன் என்று சொல்லக்கூடிய அசுரன் இருந்தான். அவன் இமயமலையை, அதாவது திருக்கைலாய மலையை கடந்து போகிற போது அவன் அந்த மலையை தாண்டி போக முயற்சி செய்கிறான். அப்போது நந்தியம்பெருமான் என்ன சொல்கிறார், அப்பா இது போல இது சிவபெருமான் வாழ்கின்ற மலை, இந்த மலையை நீ தாண்டி போக கூடாது, அது அவ்வளவு மரியாதை அல்ல சிவபெருமானுக்கு, அதனாலே இந்த மலையை வளமாக சுற்றி போ என்று நந்தியம்பெருமான் சொல்லுகிறார். அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், அந்த ராவணன் என்ன சொல்லுகிறார், எனக்கு எல்லாம் உங்களுடைய அறிவுரை தேவையில்லை என்று சொல்லி அந்த மலையை தாண்டி போக முயற்சி செய்வதோடு கூட இதெல்லாம் எனக்கு என்ன ஒரு பெரிய மலை என்று அந்த மலையை நான் பெயர்த்து காண்பிக்கின்றேன் என்று சொல்லி அந்த மலையை பெயர்க்க அவர் போகிறார். அப்படி போய் அந்த மலையை அவர் அந்த தன்னுடைய கையை கொடுத்து அந்த மலையை தூக்கி தன்னுடைய முதுகிலே வைக்க தன்னுடைய உடம்பிலே தாங்குவதற்கு முயற்சி செய்கிறார். அப்பொழுது சிவபெருமான் இவருடைய ஆணவ மலத்தை நீக்கும் பொருட்டாக தன்னுடைய கட்டை விரலாலே ஒரு அழுத்து, அவர் அந்த மலைக்குள்ளிருந்து ஒரு அழுத்து அழுத்தினார். உடனே இந்த ராவணன் அந்த மலையினுடைய பாரம் தாங்காமல் அந்த மலை ராவணன் மேலும், மலை ராவணனுக்கு மேல் இருக்கிறது, அவன் கீழே அழுந்தி இருக்கிறான். ஆயிரம் ஆண்டுகள் அந்த மலை அழுந்து அவன் துன்பப்பட்டான் என்று புராணத்திலே சொல்லுகிறார்கள். அப்படி அவன் துன்பப்படுகிற போது இந்த துன்பத்தை தாங்க முடியாமல் வாகீசர் என்கின்ற முனிவ பெருமான் அங்கே வந்து, அப்பா ஏன் நீ இப்படி வருத்தப்படுகிறாய், இறைவன் சாமகீத பிரியன், அதனாலே உனக்கு நீ வேதங்களை படித்தவன், உனக்கு சாமகீதம் தெரியும், அதனாலே நீ சாமகீதம் பாடு என்று சொன்ன உடனே அவன் ராவணன் 10 தலை 20 கைகளை உடையவன், அதனாலே அவன் தன்னுடைய கைகளையே ஒழித்து தன்னுடைய நரம்புகளிலே அவன் யாழ் மீட்டி இறைவனுக்கு சாமகீதம் பாடினான் என்று சொல்லுவார்கள். அப்படி அவன் பாடியதினாலே இறைவன் மகிழ்ந்து அந்த மலையிலிருந்து அவனை நீக்கியும் அதை போல அவனுக்கு பல கோடி வாழ்நாட்களையும் ஆயுதங்களையும் வழங்கியதாக புராண கதைகள் வருகின்றன. இங்கே சாமகீதம் என்பதற்கு இது புராண கதை, இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த கதையை சொல்லாமல் இதனுடைய உட்கருத்தை சொல்வது அவ்வளவு சரியாக இருக்காது. அதனாலே இறைவன் சாமகீதம் என்று சொன்னால் இங்கே நாம் தோத்திரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், பாட்டுக்கு ஆசைப்பட்டு முன்னர் பறவை தன் வாயிலில் போய் பண்புரைத்த தூதனென்று பட்டம் கட்டி கொண்டவர்க்கு தண்டனித்தேன் என்று சொல்லடி என்று சொல்லுகிறார். இறைவன் உயிர்களெல்லாம் இன்பமடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவன். எப்படி உயிர்கள் இன்பமடைய முடியும் என்று சொன்னால், அது மேலான ஒரு பொருளை சிந்திக்கின்ற போதுதான் அந்த உயிர்கள் இன்பமடைய முடியும். எனவே இறைவனை குறித்து எந்தெந்த உயிர்கள் எண்ணுகின்றனவோ அந்தந்த உயிர்களுடைய ஆன்மாவிலே இறைவன் அறிவு சுரூபமாக வந்து அந்த உயிர்களுக்கு ஞானத்தை வழங்குகின்றார். அதனாலே மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று இறைவன் எண்ணுகிறான். எனவே அந்த நிலையை எந்த ஆன்மாக்கள் அடைய வேண்டும் என்று சாதனை செய்கிறார்களோ, தோத்திரம் செய்கிறார்களோ, அவர்கள் அந்த முயற்சியிலே ஈடுபடுகிறார்களோ, அந்த உயிர்களுக்கு அருள வேண்டும் என்கின்ற பிரியமுடையவனாக இறைவன் இருக்கிறான். அதனால்தான் வள்ளல் பெருமான் தோத்திரத்தை ஈடேறும் மார்க்கமாக கொள்ளுங்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். அதுபோல வள்ளல் பெருமான் மற்றொன்று என்ன சொல்லுகிறார், நாம் யோகம் தியானம் முதலியவைகள் குகை முதலிய இடத்திலிருந்து போய் நாம் அதை செய்வதை விடவும் நாம் தோத்திரம் செய்து இறைவனிடத்திலே நாம் அன்பு செலுத்தி அந்த இறைவனை சிந்திக்கின்ற போது அதைவிட 100 மடங்கு 1000 மடங்கு சுத்த உஷ்ணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இறைவன் உயிர்கள் தன்னை நோக்கி தோத்தரிக்க வேண்டும், தன்னை நோக்கி தோத்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவன் நாம் இறைவனை புகழ்வதனாலே இறைவனுக்கு ஒரு நன்மையும் இல்லையானால் நமக்கு நன்மை ஏற்படுகிறது. அதனாலே அந்த உயிர்களெல்லாம் இன்பமடைய வேண்டும், அதற்கு உயிர்கள் சாதனை செய்ய வேண்டும் என்கின்ற பிரியமுடையவனாக இறைவன் இருக்கின்றான் என்பது இதனுடைய கருத்து. சாமகீத பிரியன். அதற்கு அடுத்ததாக மணிகண்டன் என்று சொல்லுகிறார். மணிகண்டன் என்று சொன்னால் மணி போன்ற கழுத்தை உடையவன். இறைவு சிவபெருமானுடைய அந்த கழுத்திலே ஆலாகால விஷம் அங்கே இருப்பதினாலே அவனுடைய கழுத்து எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மணி போல இருக்கிறது. மணிகண்ட சீகண்டம் என்று சொன்னால் மழை கழுத்து உடையவன், மழையை போன்ற கழுத்து உடையவன். மணிகண்ட சீகண்ட சசிகண்ட சாமகண்ட என்று சொல்லுகிறார். நீலமணி போன்ற கழுத்தை உடையவன், விஷமுண்ட சீகண்டம் என்று சொன்னால் விஷமுண்ட கழுத்தை உடையவன். சசிகண்ட சசி என்று சொன்னால் மழை என்ற அர்த்தம், மழை என்ற அர்த்தம். மழை போன்ற கருத்தை மழை போன்ற கழுத்தை உடையவன் என்று வள்ளல் பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார். எனவே அதைத்தான் இங்கே மணிகண்ட சீகண்ட சசிகண்ட சாமகண்ட. சாமம் என்று சொன்னால் இருள் என்ற அர்த்தம். அந்த இருள் போன்ற கழுத்தை உடையவன், இருள் போன்ற கழுத்தை உடையவன் என்று இந்த இடத்திலே இறைவனுடைய அந்த கழுத்தினுடைய அந்த அழகை இங்கே புகழ்கிறார். இதற்கு பின்பும் ஒரு மிக அற்புதமான ஒரு புராண கருத்து நமக்கு இருக்கின்றது. இந்த கருத்துக்கள் இந்த விடம் உண்ட வரலாறு, சிவபெருமான் விடம் உண்ட வரலாறு என்கின்ற அந்த தலைப்பிலே மற்ற புராணம் முதலிய பல்வேறு புராணங்களிலே அந்த கருத்துக்கள் நமக்கு தெரிய வருகின்றன. இது சிவபெருமான் விடம் உண்டார், அந்த அவர் சிவபெருமான் விடம் உண்டதினாலே அவருடைய கழுத்து அந்த மணிகண்டத்தை போல சசிகண்டத்தை போல சாமகண்டத்தை போல இருக்கின்றன என்று வள்ளல் பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார். அதாவது தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடல் கடைய வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு பல பொருட்கள் தேவையாக இருந்தன. எனவே அந்த பொருட்கள் எல்லாம் கடலிலே இருக்கிறது என்கின்ற கருத்தின்படி அந்த கடலை களைந்து எடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவராக இருந்தார்கள். அப்படி இருக்கிற போது அவர்கள் அவர்களுடைய சமூகத்திலே கூடி பேசி நாம் மட்டும் இதை இந்த கடலை கடைந்தால் முடியாது, அதனாலே நமக்கு அசுரர்களுடைய தயவும் வேண்டும் என்று சொல்லி அசுரர்களும் தேவர்களும் இணைந்து அந்த கடலை கடையலாம் என்கின்ற கருத்துக்கு அவர்கள் வந்தார்கள். அப்படி வந்தபோது இந்த அந்த கடலை கடைவதற்கு மத்து வேண்டும். அந்த மத்தாக மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்கின்ற பாம்பை, அது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பாம்பு, அந்த பாம்பை கயிறாகவும் கொண்டு இந்த கடலை கடையலாம் என்று அவர்கள் யோசனை செய்தார்கள். அப்படி கடைகிற போது அந்த மலை கல் என்பதினாலே கீழே அழுந்த சிவபெருமான் அதற்கு அவர் ஆமையாக வடிவெடுத்து விஷ்ணு ஆமையாக வடிவெடுத்து அவர் அந்த அந்த அதை தாங்கினார் என்று சொல்லுகிறார். அது விஷ்ணுவினுடைய அந்த 10 வடிவங்களிலே ஒரு வடிவாக அது வருகிறது. அப்படி அவர் தாங்கினார் என்று சொல்கிறார். இப்படி இதை கடைகிற போது என்ன ஆகிறது என்று சொன்னால் நிறைவு கருத்து இப்பொழுது வருகிறது. பார்க்கடலே கடைந்தார்கள், கடைகிற போது என்ன ஆனது என்று சொன்னால் பாம்பு, அந்த பாம்பின் அதை கடைகிற போது பாம்பு விஷமுடையது, கடை அதை கயிறாக பயன்படுத்தி கடைவதனாலே அது வலி தாங்காமல் அது ஒரு விஷத்தை கக்கியது. அதோடு கடைகிற போது அந்த கடலில் இருந்தும் ஒரு விஷம் வந்தது. அதனாலே இதற்கு ஆழம் ஆழம் என்று சொல்வார்கள். ஆளாள கண்டம் என்று இறைவனுக்கு பெயர். ஆழம் என்பது ஒரு விஷம், மற்றொரு ஆழம் என்பது இரண்டு விஷம். இந்த இரண்டு விஷங்களும் சேர்ந்து அங்கே இருப்பவர்களுடைய உயிருக்கு துன்பம் தரக்கூடியதாக இருந்தது. உடனே அவர்கள் எல்லோரும் சிவபெருமானை அணுகினார்கள். அணுகி, இறைவனே, இது போல நாங்கள் இப்படி செய்தோம், ஆனால் இந்த விஷம் இப்படி தோன்றி, இரண்டு விஷங்களும் தோன்றி எங்களை கொல்ல பார்க்கிறது என்று சொன்ன உடனே, சரி, அவையெல்லாம் அந்த விஷத்தை தான் ஏற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி, இதுதான் தனிப்பெரும் கருணை என்று சொல்லுகிறார்கள். பெரும் கருணையினாலே சிவபெருமான் என்ன செய்கிறார், அந்த விஷத்தை தானே உண்ண தொடங்குகிறார். அப்படி உண்ண தொடங்குகிற போது இறைவனுடைய அந்த தேகத்தை அண்டபகிரண்டங்களும் இருக்கின்றன. அது இறைவன் விஷத்தை உண்டால் அது அந்த அண்டபகிரண்டங்களும் அழிந்து போகும் என்று உமாதேவியால் அந்த கண்டத்திலே கை வைத்து அதை பிடித்ததாகவும், அப்படி பிடித்ததினாலே அது தொண்டையிலேயே அந்த விஷம் நின்றது. அது இறைவனை தொந்தரவு செய்யாமல், இறைவனுக்கு எந்த விதமான துன்பத்தையும் செய்யாமல் நின்றது என்கின்ற கருத்தை இங்கு சொல்லுகிறார்கள். இது புராணத்திலே வரக்கூடிய செய்தி. இந்த புராண செய்திக்கு உட்கடக்கையாக இருக்கிற செய்தி செய்திதான் நமக்கு மிக முக்கியமானது. எப்பொழுதுமே நாம் ஒரு கதையை கேட்கிறோம் என்று சொன்னால் அந்த கதையினுடைய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியம். கதை எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், அது யாருடைய பெயரில் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் சன்மார்க்கத்தினுடைய நிலையிலே அதனுடைய உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமான் இந்த விஷம் உண்டதை பற்றி பார்க்கடல் கடைந்தது என்கிற தலைப்பிலே உரைநடைப்பகுதியிலே 33வது உரைநடைப்பகுதியிலே உபதேச குறிப்புகளிலே 33வது குறிப்பாக ஒரு குறிப்பு அருளியிருக்கிறார். அது என்ன என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பார்க்கடல் என்பது தேங்காய்ப்பால் என்றும், இது பிண்ட லட்சணத்திலே வள்ளல் பெருமான் சொல்கிறார். இன்னொரு கருத்து என்னவென்று சொன்னால், உரைநடைப்பகுதியிலே இருக்கக்கூடிய பேருபதேசம் மற்றும் இந்த உபதேச குறிப்புகள் எல்லாம் வள்ளல் பெருமான் நேரடியாக எழுதிய குறிப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை. இதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேருபதேசமும் சரி, இந்த உபதேச குறிப்புகளும் சரி, இவைகளெல்லாம் அன்பர்கள் வள்ளல் பெருமானிடத்துல கேட்ட சந்தேகங்களை எழுதி வைத்தது, வள்ளல் பெருமான் பேசிய காலத்திலே எழுதி வைத்தது, மற்றொரு அன்பர் வாங்கி எழுதியது, அல்லது அவர்கள் அவர் வள்ளல் பெருமான் பேசியதை கேட்டு அவர்கள் என்ன புரிந்து கொண்டார்களோ அதை எழுதியது என்கிற அளவிலே இருக்கிறது. ஆனால் எல்லாம் வள்ளல் பெருமானுடைய அருளி செயல்கள் என்பதனாலே அதை பிற்காலத்திலே தோன்றிய நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் ஒன்றாக்கி அதை உரைநடை பகுதி என்று கொடுத்திருக்கிறார்கள். உரைநடை பகுதியிலே ஜீவகாரணி முழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், ஒழிலுடுக்க பாயிர விருத்தி, வள்ளல் பெருமானுடைய கடிதங்கள், விண்ணப்பங்கள், இவைகளெல்லாம் வள்ளல் பெருமான் தான் கைப்பட எழுதிய குறிப்புகள். வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து இவைகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது. இவைகளெல்லாம் வள்ளல் பெருமானுடைய கைப்பட எழுதிய மிக ஆத்தென்டிகேட் என்று சொல்வார்கள், அதாவது வள்ளல் பெருமானுடைய ஒரு நிலையான குறிப்புகள். இதற்கெல்லாம் வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து பிரதிகள் இருக்கின்றன. இவைகள் வள்ளல் பெருமான் தான் எழுதினார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. அது உண்மை. ஆனால் பல பகுதிகளுக்கு, உபதேச குறிப்புகளுக்கு, பேருபதேசம் முதலிய பகுதிகளுக்கெல்லாம் நமக்கு வள்ளல் பெருமான் எழுதிய குறிப்பு இல்லை, அன்பர்கள் எழுதிய குறிப்புகள் கிடைத்திருக்கின்றன. எனவே அவைகளெல்லாம் அந்த கருத்துக்களை முழுமையாக நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அந்த கருத்துக்களை நாம் சிந்திக்க வேண்டும் என்கின்ற கருத்திலே நான் இதை குறிப்பிடுகிறேன். எனவே இந்த இடத்திலே பார்க்கடல் கடந்தது என்கிற தலைப்பிலே எப்படி சொல்லுகிறார்கள், முப்பு என்று சொல்லுகிறார்கள். எனவே இப்பொழுது என்ன சொல்லுகிறார், பார்க்கடல் என்பது தேங்காய்ப்பால், அதிலே இந்த முப்புவை போட்டால் அந்த தேங்காய்ப்பாலில் இருக்கக்கூடிய விஷத்தை இந்த முப்பு எடுத்துக்கொள்ளும். எனவே பார்க்கடலில் இருக்க அந்த கடலிலே இருக்கக்கூடிய விஷத்தை இறைவன் உண்டது என்பது தேங்காயிலே இருக்கக்கூடிய தேங்காய்ப்பாலிலே இருக்கக்கூடிய அந்த விஷத்தை இந்த ருத்ர முப்பு நீக்கியது என்கின்ற கருத்துப்பட வருகிறது என்று அந்த பகுதியிலே எழுதியிருக்கிறது. இது நாம் சிந்திக்க வேண்டியது. இது பிண்ட லட்சணத்திலே வருகிறது. ஆனால் அண்ட லட்சணத்திலே பொதுவாக நாம் பார்க்கிற போது உயிர்களுக்கு துன்பம் ஏற்படுகிற காலை அதை நீக்குவதற்கு முதலிலே வருபவன் இறைவன். அந்த ஆன்மாக்கள் பக்குவம் உள்ளவர்களாக இருந்தால் இறைவனே வந்து திருவருள் செய்கின்றார். இப்பொழுது இந்த கருத்தை சொல்லுகிறார். திருவாசகத்திலே இதற்கு சரியான விளக்கம் இருக்கிறது. என்ன சொல்லுகிறார், ஏன் இறைவன் இந்த இந்த விஷத்தை உண்டான் என்று சொன்னால், சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆழம் உண்டா என்று மாணிக்க வாசக பெருமான் குறிப்பிடுகிறார். சிற்றுயிர்கள் விஷம் என்பது ஒன்று இருக்கிறது. இந்த விஷம் இந்த உலகத்திலே பரவினால் அந்த உயிர்களுக்கெல்லாம் துன்பம் உண்டாகும் அல்லவா, அதனாலே அந்த துன்பத்தை தாமேற்றுக் கொள்ளுவோம் என்று உயிர்களுக்கு இறங்கி தனிப்பெரும் கருணையினாலே இறைவன் அந்த விஷத்தை தான் ஏற்றுக்கொண்டான் என்கின்ற கருத்துப்பட இங்கு குறிப்பிடுகிறார். எனவே இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரே கருத்து, இந்த விடம் உண்ட வரலாற்றிலே இந்த அடியிலே நாம் சாமகீத பிரியன் என்கிற அடியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்ன என்று சொன்னால், இறைவன் தனிப்பெரும் கருணையுடையவன், உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை தானே ஏற்றுக்கொண்டு உயிர்களுக்கு இதம் செய்யக்கூடிய தனிப்பெரும் கருணையாளன் என்கின்ற அந்த தத்துவ கருத்து நாம் இங்கு சிந்திக்கத்தக்கது. எனவே இப்படி சயசய எனும் தொண்டர் இதயமலர் மேவிய சடாமகுடன் மதன தகனன், இப்படி சாமகீத பிரியன் என்றும் சசிகண்ட சீகண்ட சாமகண்டன் என்றும் இறைவனை புகழ்ந்து இருக்கக்கூடிய அந்த அடியவர்கள் சயசய என்று சொன்னால் ஜய ஜய என்று அர்த்தம், இறைவனை வாழ்த்தி புகழுகிறார்கள். இறைவன் ஹரஹர சிவசிவ என்று இறைவனை அந்த யாரெல்லாம் இறைவனை வாழ்த்தி புகழுகிறார்களோ அந்த தொண்டர்களுடைய இதய மலர் மேவியவன் இந்த இறைவன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது வளல் பெருமான் சொல்லுகிறார்களையா, மிக அழகாக திருப்பள்ளி எழுச்சியிலே வாழ்த்துகின்றோம், முன்னர் வணங்கி நிற்கின்றோம், நீங்கள் நாங்கள் உங்களை வாழ்த்தி வணங்கி நிற்கின்றோம், நீங்கள் எங்களுடைய இதய தாமரையிலே அமர்ந்து எங்களுக்கு நீங்கள் திருவருள் செய்ய வேண்டும் என்று திருவடி புகழ் திருப்பள்ளி எழுச்சியிலே வளல் பெருமான் கேட்கின்றார்கள். அதுபோல இங்கு இறைவனை யாரெல்லாம் இறைவனுக்கு இடம் தந்து அந்த அதை இதை ஒரு அழகாக ஒரு பழமொழி சொல்லுவார்கள், இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடுங்குவான் என்று ஒரு பழமொழி இருக்கிறது என்று சொல்வார்கள். சாதாரண வழக்கத்தில் என்ன என்று சொன்னால், ஏதோ தங்கி கொள்வதற்கு கொஞ்சம் இடம் கொடுத்தால் கடைசியாக அவன் நம்முடைய எல்லாத்தையும் எல்லாவற்றையும் அவனே எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையிலே வந்து விட்டான், கொஞ்சம் படுத்துக்குள்ள இடம் கொடுத்தால் அந்த மடத்தையே கேட்கிறான் என்று சொல்வது போல சொல்வார்கள். ஆனால் இங்கு இடத்தை கொடுத்தால் என்று சொன்னால் இறைவனுடைய அந்த திருவருள் ஞானத்திற்கு, இறைவனுடைய சிந்தனைக்கு கொஞ்சம் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய சிந்தனையிலே நாம் இடம் கொடுப்போமானால், மடம் என்பது அறிவு என்ற அர்த்தம், மடத்தன்மை மடமை மடம் என்பது அறிவு, அந்த மடத்தை இறைவன் நீக்கி விடுவான். கொஞ்சம் நீங்கள் இறைவனுடைய அந்த திருவருள் ஞானத்திற்கு, இறைவனுடைய புகழ்ச்சிக்கு நீங்கள் இறைவனுடைய அந்த சிந்தனைக்கு இடம் கொடுத்தால் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மடமாகிய அந்த ஆணவகண்ணமாயாகிய மலமாயைகளை இறைவன் நீக்குவான் என்பது அந்த கருத்து. அந்த கருத்து தான் இங்கேயும் வருகிறது. சயசய என்று யாரெல்லாம் இறைவனை புகழ்கிறார்களோ அந்த இறைவனுடைய இதய மலரிலே அந்த இதயத்திலே மேவி இருக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக ஜடாமகுடன், இறைவனுக்கு சிவபெருமானுக்கு அவருக்கு தனியாக கிரீடம் முதலியவள் கிடையாது. இறைவன் சடையே மகுடமாக உடையவன். இங்கே சடை என்று சடை என்பது தலைக்கு மேல் இருப்பது. இங்கே சடை என்றால் அதை பதிஞானம் திருவருள் ஞானம் என்று நாம் உமையாக சொல்லலாம். எனவே இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ஞானமே மகுடமாக உடையவன் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அவன் சிச்சுரூபமாக ஞான வடிவமாக இருக்கின்றான். எனவே அந்த ஞானத்தையே தன்னுடைய மகுடமாக உடையவன் என்று நாம் இதை வைத்துக் கொள்ளலாம். சடாமகுடன் மதன தகனன், இந்த கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்து. மதன தகனம் என்கிற இதுவும் ஒரு புராண கருத்து. வள்ளல் பெருமான் ஒரு வரியிலே ஒரு கருத்திலே சொல்லுகிறார், ஆனால் அதற்கு பின்பு இருக்கக்கூடிய புராண கதைகளையும் நாம் ஒரு சிறிய அளவிலே நாம் சிந்திக்கலாம். மதன தகனம் என்று சொன்னால் இது கந்த புராணத்திலே வரக்கூடிய செய்தி. அதாவது சூரபத்மன் சிங்கமுகாசுரன் என்கின்ற இந்த அசுர சகோதரர்கள், சூரபத்மன் அதிலே முக்கியமானவன். சூரபத்மன் என்கிற அசுரன் பிரம்மாவிடத்திலே வரங்களை பெற்று அவன் மிகப்பெரிய ஆட்சி செய்து வருகிறான். அந்த ஆட்சியினாலே பல பேருக்கு துன்பம் செய்கிறான், தேவர்கள் முனிவர்கள் முதலியவர்களுக்கு துன்பம் செய்கிறான். அப்படி துன்பம் செய்கிற போது அவனை யாராலுமே அழிக்க முடியவில்லை. அப்படி அழிக்க முடியாத போது என்ன செய்கிறார்கள், பிரம்மா முதலியவர்களிடத்திலே போய் கேட்கிற போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சிவபெருமானால் சிவபெருமானுடைய சாரூபம் உடைய ஒரு குமாரனினால்தான் அவர் அந்த அசுரர்களை அழிக்க முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது இப்ப சிவபெருமானுடைய சிவபெருமானத்திலிருந்து ஒரு குமாரர் தோன்ற வேண்டும் என்று சொன்னால், சிவபெருமான் இப்பொழுது யோக நிலையிலே இருக்கிறார். அவர் பல நாளாக யோக நிலையில் இருக்கிறார். அந்த யோகத்தை கொஞ்சம் நீக்க வேண்டும். எனவே அதுக்காக என்ன செய்கிறார்கள், மன்மதன் என்கின்ற ஒருவன், அவன்தான் எல்லாவற்றிற்கும் எல்லா உயிர்களுக்கும் இச்சையை தூண்டக்கூடியவன், அதற்குரிய கடவுள் என்று அவனை சொல்லுவார்கள் மதத்திலே, சமய மதங்களிலே அப்படி சொல்லுகிறார்கள். அந்த அந்த மன்மதனிடத்திலே போய் முறையிடுகிறார்கள், இறைவனை இறைவனுடைய யோகத்தை நீங்கள் நீக்க வேண்டும், அந்த யோகத்தை கலைப்பதற்கு நீயும் உன்னுடைய மனைவியும் வந்து உன்னுடைய மலர்கனையை தொடுத்து அவருடைய யோகத்தை நீக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி சொன்ன உடனேயே சரி என்று சொல்லி அந்த மன்மதனும் வருகிறான். வந்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், மலர்கனை மலரினாலே செய்யப்பட்ட அம்பினாலே அந்த அந்த இச்சை என்கின்ற அந்த தன்மையை அந்த அம்பிலே வைத்து சிவபெருமான் மீது எய்துகிறான். சிவபெருமானுடைய நெற்றிக்கண் திறக்கிறது. திறக்கிற போது அதற்கு எதிரிலே இருந்தவனாகிய அந்த மன்மதன் அந்த கண் திறந்து அந்த ஆற்றல் தாங்க முடியாமையினாலே அவன் தகனமாகி போனான், அவன் எரிந்து போனான். பிறகு ரதி முதலியவர்கள் இந்த உண்மையை சொல்லி வேண்டிய பொழுது அப்பொழுது சிவபெருமான் அந்த மன்மதனை திரும்பவும் எழுப்பி கொடுத்தார். ஆனால் அவன் தன்னுடைய மனைவியினுடைய கண்ணுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரிய மாட்டான் என்கின்ற அந்த வரத்தோடு எழுப்பி கொடுத்தார் என்கின்ற கதை வருகிறது. இது மதன தகனம் என்கின்ற கதை. ஆனால் இதனுடைய உண்மையான கருத்து, இதனுடைய தத்துவ கருத்து என்ன என்று சொன்னால், இறைவனிடத்திலே எந்த விதமான இச்சை முதலிய மலம் மாயைகளும் போக முடியாது. அப்படி போனால் என்னவாகும் என்று சொன்னால், அந்த மலம் மாயைகள் சுத்தமாக இல்லாமல் அழிந்து ஒழிந்து போகும். வள்ளல் பெருமான் தத்துவ வெற்றியிலே சொல்லக்கூடிய கருத்து இங்கு நினைவு கூறத்தக்கது. வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார், எல்லா தீய குணங்களையும் பிடித்து விரட்டுகிறார் மிரட்டுகிறார். மனம் எனும்போர் பேக்குரங்கு மடப்பயலே, நீதான் மற்றவர் போர் என நினைத்து மருட்டாதே, இனமுறையின் சொல்வழியே இருந்தாய் சுகமாயிருந்திடலாம், என் சொல்வழி கேட்டிலை ஆனாலோ தினையளவும் உன் அதிகாரம் செல்ல விட்டேன், உலகம் சிரிக்க உன்னை அடக்கிடுனேன் என்று வள்ளல் பெருமான் கடுமையாக இந்த தீய தத்துவங்களை மிக கடுமையாக பேசுகிறார். வள்ளல் பெருமான் இன்னும் அந்த 10 பாடல்களை நீங்கள் சிந்திக்கிற போது ஆணவத்தை எல்லாம் மாயையை எல்லாம் மிக கடுமையாக பேசுகிறார். ஆணவமெனும் சிறுக்கி கேள் என்றெல்லாம் வள்ளல் பெருமான் மிக கடுமையாக அந்த தீய தத்துவங்களை எச்சரிக்கிறார். உன்னை எரித்து விடுவேன், உன்னை அழித்து விடுவேன், உன்னை ஒடுக்கி விடுவேன் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்கள் திருவருள் ஞானமுடையவர்கள். அந்த ஞானமுடையவரிடத்திலே இது போன்ற இந்த தீமைகள் போய் சேர்ந்தால் அந்த தீமைகளே அழிந்துபட்டு போகும் என்கின்ற கருத்து தான் இந்த மதன தகனம் என்கின்ற கருத்திலே வருகிறது. ஏனென்று சொன்னால், பதியாகிய இறைவனிடத்திலே பாசம் அணுக முடியாது. இந்த கருத்தை திருமந்திரத்திலே சொல்லுகிறார், பதியினை சென்று அணுகா பசுபாசம், பாசம் பதியினை போய் அணுக முடியாது. அதனால்தான் அவைகளெல்லாம் உயிர்களோடு சேர்ந்து நம்மை ஆட்படுத்தி கொண்டிருக்கின்றன. இறைவன் அமலனாக நிமலனாக மலங்களெல்லாம் பற்ற முடியாதவனாக உயர்ந்த இடத்தில் இருக்கிறான். அப்படியும் மீறி அந்த மலங்கள் இறைவனை பற்ற போனால் அந்த மலமே இல்லாமல் ஒழிந்து போய்விடும் என்கின்ற அந்த உண்மை கருத்தே இங்கு நாம் இந்த காமதகனம் என்கின்ற இந்த வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. சாமை சயசயவெனும் தொண்டர் இதய மலர் மேதிய சடாமகுடன் மதன தகனன் சந்திரசேகரன். இதுவும் ஒரு புராண கருத்து வருகிறது. சந்திரசேகரன் என்பது சந்திரனை தன்னுடைய தலையிலே சூடி இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ற அர்த்தம். அதாவது தக்ஷனுக்கு மொத்தம் 27 பெண்கள், அவர்கள் நட்சத்திரங்கள். அதிலே ரோகிணி என்கின்ற ஒரு மனைவி, இந்த 27 பெண்களையும் சந்திரன் மணந்து கொண்டதாகவும், இதற்கெல்லாம் நிறைய அதாவது இதற்கெல்லாம் நிறைய யோக கருத்துக்கள், இவைகளுக்கெல்லாம் உட்புறமாக யோக ஞான கருத்துக்கள் நிரம்பி இருக்கின்றன. அதாவது இவைகள்லாம் நட்சத்திர கலைகள், சந்திரகலை, சூரிய கலை என்கின்ற இந்த கருத்துப்பட இருக்கிறது. இதை மிகவும் விரிவாக பேசினால் நமக்கு நேரம் இல்லை என்பதனாலே அதனுடைய ஒரு மேலோட்டமாக அதை நான் சொல்லுகிறேன். சந்திரன் 27 பெண்களையும் மணந்து கொண்டான். ஒரு பெண்ணிடமாகிய ரோஹிணியிடத்தின் மட்டுமே அன்பாக இருந்தான், மற்ற பெண்களிடத்திலே அன்பாக இல்லை என்பதனாலே அவர்கள் தன்னுடைய தந்தையாகிய தட்சனிடத்திலே போய் முறையிடுகிறார்கள். அப்போது தட்சன் இதை கேட்க வருகிற போது சந்திரன் அதற்கு உரிய மரியாதை கொடுக்காதனாலே தட்சன் சாபம் கொடுக்கிறான். உனக்கு அழகு இருப்பதனால்தான் நீ இவ்வளவு திமிர் பிடித்தவனாக இருக்கிறாய், அதனாலே உன்னுடைய அழகு இன்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய கடவுது என்று அந்த தட்சன் சாபம் கொடுக்க, இப்படி தேய்ந்து 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 சந்திரன் தேய்ந்து தேய்ந்து அவன் மூன்றாவது வரையாக இருக்கிற போது அவனுக்கு மிகவும் துன்பம். அவன் எல்லா இடத்திலேயும் போய் கேட்கிற போது அவனுக்கு யாரும் அடைக்கலம் தரவில்லை. நிறைவாக சிவபெருமான் இடத்திலே போய் அவன் அடைக்கலம் கேட்கிறான். அப்போது சிவபெருமான் என்ன செய்கிறார், உன்னை நான் என்னுடைய தலையிலே சூடிக்கொள்கிறேன், ஏனென்று சொன்னால் நீ என்னை சரணடைந்தாய், சரணடைந்தவர்களை காப்பது எனக்கு தலையாய கடன் என்பதினாலே நான் உன்னை என்னுடைய தலையிலே வைத்துக் கொள்கிறேன், உன்னுடைய சாபம் உனக்கு ஒன்றும் செய்யாது என்று சொல்லுகிறார். அதை போல சிவபெருமான் அந்த தலையிலே அந்த சந்திரனை சூடிக்கொண்டார். அதற்கு பிறகு அவன் சாபம் நீங்கி மறுபடியும் வளர ஆரம்பித்தான் என்பது இது புராண கதை. ஆனால் இதனுடைய உண்மை கதை என்ன என்று சொன்னால், நம்முடைய தேகத்திலே மூன்று கலைகள் இருக்கின்றன. அதிலே முதற்கலை சந்திரகலை, அதிலும் உயர்ந்தது சூரிய கலை, அதிலும் உயர்ந்தது அக்னி கலை. இந்த கலைகள் எல்லாம் நம்முடைய நாசிகளோடு சுவாசத்தோடு தொடர்புடையது. அது இடது நாசி, வலது நாசி அல்லது நடுநாசி, நடுநாடி என்று சொல்லுகிறார்கள். இதனுடைய உண்மை கருத்து என்ன என்று சொன்னால், வள்ளல் பெருமான் இதை இந்த கருத்தை சொல்லுகிறார். வள்ளல் பெருமான் உரைநடையிலே இந்த கருத்தை சொல்லுகிறார். சந்திரகலை என்கின்ற கருத்து இந்த தலைப்பிலே வள்ளல் பெருமான் சொன்னதாக நம்முடைய உரைநடை பகுதியிலே அது இருக்கிறது. வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார், சாதாரண ஜீவர்கள் சந்திரகலையிலே பிறப்பதும் இறப்பதும் சகஜம் அல்லது இயல்பு, அதை போல பக்குவர்கள் சூரிய கலையிலே பிறப்பதும் இறப்பதும் இயல்பு என்று சொல்லி அதை அங்க என்ன சொல்லுகிறார், சந்திரகலையை விட சூரிய கலை அனுபவம் பெற வேண்டும், அந்த சூரிய கலை அனுபவம் பெறுவது மிகவும் கடினம் என்கிற குறிப்பே அந்த சந்திரகலை என்கின்ற அந்த பகுதியிலே உரைநடை பகுதியிலே எழுதியிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் தெரிவித்ததாக அந்த கருத்துக்கள் அங்கே இருக்கின்றன. இந்த கருத்துக்கள் உண்மையே. அதாவது சந்திரகலை அனுபவம் என்பது இடகலை அனுபவம். அதை இடது நாசி என்று சொல்வார்கள். இடது நாசி வழியாக அந்த மூச்சு போவது அதை விட உயர்ந்தது. வலது நாசி வழியாக நாம் சுவாசிப்பது அதற்கு பிங்களை அனுபவம், அது சூரிய கலை என்று சொல்லுவார்கள். அதற்கு அடுத்ததாக இரண்டும் சேர்ந்து சுழிமுனையிலே நடுநாடியிலே வருவது அக்னி கலை என்று சொல்லுவார்கள். அது இறைவனுடைய நிலையிலே இருக்கக்கூடியது என்று சொல்லுவார்கள். எனவே இறைவன் நடுநாடியிலே இருக்கிறான், சுழிமுனையிலே அந்த சுவாசி நடக்க வேண்டும். நாட்டம் நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திட்டால் வாட்டம் இல்லை மனைக்கு பாழ் இல்லை என்று பாடல்கள் இருக்கின்றன. அதாவது அதைத்தான் புருவ மத்திய அனுபவம் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். இந்த புருவ மத்தியிலே நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி செலுத்தினால் நமக்கு அந்த தெய்வீக அனுபவங்கள், ஞான அனுபவம் தோன்றும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். இப்பொழுது இறைவன் சந்திரனை முடியிலே வைத்தது என்றால் என்ன என்று சொன்னால், சந்திரன் என்பது நான் சாதாரணமாக மலம்மாயை என்கின்ற அந்த கலையில இருக்கக்கூடிய ஆன்மா. அதாவது இடது நாசி உடையவராக இருக்கிறோம், இடது சுவாசம் உடையவராக இருக்கிறோம். நாம் அதிலிருந்தும் மேலேறி சூரிய கலை அனுபவம் உடையவராகி அந்த சூரிய கலை அனுபவத்திலிருந்தும் மேலேறி நாம் அந்த நடுநாடி சுழுமுனை அனுபவத்திற்கு வருகிற போது நமக்கு மரணம் இல்லை. அதனாலே சந்திரனாகிய இந்த ஆன்மா, இடகலையிலே இருக்கக்கூடிய இந்த ஆன்மா, அது மேலேறி பக்குவர்களாகிய சூரிய கலை அனுபவத்திற்கு போய் அதற்கும் மேலாய அந்த அக்னி கலை அனுபவத்திற்கு போகிற போது, அந்த நடுநாடி அனுபவத்திற்கு போகிற போது அந்த ஆன்மாவிற்கு இறப்பில்லை என்கின்ற கருத்தை தான் இறைவன் இந்த சந்திரனை சூடிக்கொண்டான், அதனாலே சந்திரன் மரணமடையவில்லை என்பது போல அமைத்திருக்கிறார்கள் என்கின்ற கருத்து நாம் பலவாறாக சிந்திக்கிற போது நமக்கு தோன்றுகிறது. இதிலே ஒவ்வொரு கலைக்கும் இத்தனை அளவு இருக்கிறது, அது ஒன்றோடு ஒன்று சேரு, இது போல நிறைய அதுல செய்திகள் இருக்கிறது. இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த கருத்து அளவிலே நாம் என்ன தெரிந்து கொள்வோம், நாம் இடகலை அனுபவத்திலிருந்து பிங்களை அனுபவமாகி பிங்களை அனுபவத்திலிருந்து சுழிமுனை அனுபவம் பெற வேண்டும், இடது நாசி வலது நாசி ஆகி நடுநாசி அனுபவம் பெற வேண்டும், நடுநாடி அனுபவம் பெற வேண்டும், சந்திரகலையிலிருந்து சூரிய கலையாகி அக்னிகலை அனுபவம் பெற வேண்டும், அப்படி பெற்றால் நமக்கு மரணம் இல்லை என்பது இந்த கருத்து. இந்த கருத்தை அன்பர்கள் சிந்திக்க வேண்டும். என்று தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதற்கு அடுத்ததாக இடப வாகனன். இடபம் என்று சொன்னால் நந்தி. அந்த நந்தி வாகனம் உடையவனாக இறைவன் இருக்கிறான். நந்தி என்பது யார் என்று சொன்னால் வள்ளல் பெருமான் இங்கேயே சொல்லுகிறார், மால் விடை இவரந்திட மலர்ப்பதம் என்று திருவடி புகழ்ச்சியிலே நமக்கு குறிப்பு கொடுத்து விட்டார். மால் என்பது திருமால், அதாவது சிவபெருமான் மூன்று அசுரர்கள் இருந்தார்கள், சந்திரசேகரன், இடப வாகனன், சயசயவெனும் தொண்டர் இதயமலர் மேவிய சடாமவுடன் மதன தகனன், சந்திரசேகரன், இடப வாகனன், அதாவது மூன்று அசுரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பெயர், அவர்கள் மூன்று புறங்களை வைத்திருந்தார்கள். இரும்பு இது புராண கருத்து, இரும்பு கோட்டை, வெள்ளிக்கோட்டை, தங்கக்கோட்டை என்று ஆகாசம், பூமி, பாதாளம் என்கின்ற இந்த பறக்கும் கோட்டைகளை அவர்கள் அமைத்து கொண்டு இந்த மூன்று உலகங்களையும் கட்டி ஆண்டார்கள். இவர்களுடைய அந்த நிலையை அவர்களை ஒழிக்க, அவர்களுடைய துன்பம் தருகிறார்கள், அதனாலே அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதனாலே தேவர்கள் மற்றும் எல்லோரும் இறைவனிடத்திலே போய் முறையிடுகிற போது இறைவன் அந்த அசுரர்களை அழிக்க புறப்பட்டான். அப்படி புறப்படுகிற போது என்ன ஆனது என்று சொன்னால், சிவபெருமான் ஏறி அந்த தேர் முறிந்து போன உடனே விஷ்ணு சிவபெருமானுக்கு வாகனமாக, இடப வாகனமாக, அதாவது காலை வாகனமாக தோன்றி சிவபெருமானை அவர் தன்னிடத்திலே தாங்கி கொண்டார் என்கின்ற புராண கருத்து நமக்கு தெரிய வருகிறது. அதைத்தான் இடப வாகனன் என்று சொல்லுகிறார்கள். இந்த கருத்தையும் நம்முடைய திருவாசகம் முதலில் திருமால் இடபமதாய் தாங்கினான் என்றெல்லாம் திருச்சாழல் என்கின்ற பகுதிகளிலே வருகிறது. இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதனுடைய தத்துவ கருத்து என்ன என்று சொன்னால், பொதுவாக இந்த விஷ்ணு என்கின்ற அந்த உருவ, விஷ்ணு என்றால் வியாபகம் என்று பெயர். அது நீதி நீதியா தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மையிலே உடையது. அதனால் அதாவது அதை சக்தி ஆற்றல் என்கின்ற நிலையிலே நாம் வைத்துக் கொள்ளலாம். இதை தர்மம் என்றும் சொல்லுவார்கள், இதை தர்மம் என்றும் சொல்லுவார்கள். அதனாலே அறம், இன்னொரு கருத்து இருக்கிறது. இது ஒரு புராண கருத்து. இன்னொரு கருத்து இருக்கிறது என்ன என்று சொன்னால், சங்கார காலத்திலே இந்த உலகங்கள் எல்லாம் தோன்றி ஒடுங்கக்கூடிய அந்த சங்கார காலத்திலே என்ன ஆனது என்று சொன்னால், தர்மம் அழியாது இல்லையா. எனவே அந்த தர்மம் ஒரு விடை என்கின்ற ஒரு நந்தி என்கின்ற மாடு என்கின்ற வடிவம் எடுத்து சிவபெருமானை தஞ்சம் புகுந்ததாகவும், அதை சிவபெருமான் தன்னிடத்திலே சரண, அதை தன்னிடத்திலே இருக்கும்படியே பணித்து அந்த தர்மத்தை காத்ததாகவும் சொல்லுகிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் இங்கே மால் விடை என்று நமக்கு குறிப்பு கொடுத்ததினாலே நாம் இந்த இரண்டு கருத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம். எனவே இங்கே இடமம் என்பது திருமாலாகிய ஆற்றல், அந்த ஆற்றல் இறைவனிடத்திலேயே இருக்கிறது, சக்தியும் சிவமும் வேறல்ல என்பது போல அங்கே வருகிறது அந்த ஆற்றல். அல்லது நாம் இதை தர்மம் என்று இந்த இரண்டு வகையிலேயும் நாம் சிந்திக்கலாம். அதற்கு அடுத்ததாக கங்காதரன், கங்கையை தன்னுடைய தலையிலே சூடியவனாக இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லுகிறார்கள். இந்த கருத்தும் புராண கருத்தே. அதாவது பகீரதன் என்பவன் கங்கை ஆகாசத்தில் இருந்ததாகும், பகீரதனுடைய தவத்திற்கு இறங்கி கங்கை கீழிறங்கி வந்தபோது அந்த கங்கையினுடைய அந்த அந்த நீரோட்டம் இந்த உலகத்தினாலே தாங்க முடியாது என்பதினாலே அது சிவபெருமான் தன்னுடைய தலையிலே சூடி கொண்டார், அதை அவர் தாங்கினார் என்று வரலாறு சொல்கிறது. இதுவும் திருச்சாழலிலே வருகிறது, திருவாசகத்தில் இருக்கக்கூடிய திருச்சாழலிலே வருகிறது. கேள்வி கேட்டு பதில் சொல்வது போல, கேனுடைய சிவபெருமான் கங்கையை சூடியிருக்கிறார் என்றவர்கள் கேட்க அதற்கு மாணிக்கவாச பெருமான் பதில் சொல்லுகிறார், அப்படியே அந்த சலமுகமாகிய அந்த கங்கையை இறைவன் தன்னுடைய சடையிலே தாங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த கங்கை இந்த உலகம் முழுக்க ஓடி இந்த உலகத்தையே அழித்துவிடும், இறைவன் அதை காப்பதற்காக அப்படி வைத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். இங்கேயும் நம்முடைய உட்கருத்தாக நாம் என்ன வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், இறைவன் உயிர்களுக்கு தனிப்பெரும் கருணையினாலே உயிர்களுக்கு வந்த இடரை நீக்கி இறைவன் உயிர்களை காத்தருளுகிறான் என்கின்ற இறைவனுடைய தனிப்பெரும் கருணையே இங்கு நமக்கு சொல்லப்படுகிறது என்கின்ற கருத்து நாம் இங்கு நினைவு கூறத்தக்கது. இப்பொழுது நாம் 9:30 ஆகிவிட்டது என்பதனாலே நான் இன்றைக்கு 40 வரிகளோடு நான் நிறைவு செய்ய எண்ணுகிறேன். ஏனென்று சொன்னால் நமக்கு ஒரு டார்கெட் என்பது இல்லை, இதை இவ்வளவு நாள் முடிக்க வேண்டும் என்பது இல்லை. அதனாலே நம்முடைய பிரசன்னாயா முதலியவர்கள் இது நீண்டாலும் இது இன்னும் ஒரு வாரம் நீண்டாலும் பரவாயில்லை என்று ஒத்துக்கொள்வார்கள் என்று எண்ணுகிறேன். ஏன் என்று சொன்னால், இதை திரும்ப நாம் இதை யார் எப்பொழுது சிந்திப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. அதனாலே நாம் இதை அவசரமின்றி இதை முறையாக சிந்திக்க வேண்டும் என்கின்ற கருத்திலே நாம் முன்பு பேசினோம். ஐயா அவர்களும் அதையே ஒப்புக்கொண்டார்கள். ஒரு வாரம் இரண்டு வாரம் நமக்கு ஆனாலும் பரவாயில்லை என்று சொன்னார்கள். அந்த வகையிலே நான் இப்பொழுது 40 வரிகளோடு இன்றைக்கு நான் இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த வகையிலே இப்பொழுது கங்காதரன் என்பதற்கு இறைவனுடைய தனிப்பெரும் கருணை என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். சூலபாணி இறைவன். இங்கே சூலம் என்பது மூன்று சக்திகளுடைய கூட்டு, அதாவது இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய அந்த மூன்று சக்திகளுடைய அந்த உதாரணமே அங்கு சூலமாக இருக்கிறது. அந்த மூன்று சக்திகளுக்கும் அதிபதியாக இறைவன் இருக்கிறான் என்கின்ற கருத்தே அங்கே திரிசூலமாக அதை இறைவன் தன்னுடைய கையகத்திலே வைத்திருக்கிறான் என்கின்ற கருத்து இதனுடைய உட்கருத்து. அதற்கு அடுத்ததாக தனி முதல். இறைவனே தனி முதல் என்று சொன்னால் அவனே எல்லாவற்றிற்கும் முழு முதலாக, மூல பொருளாக, மூல காரணமாக இருக்கிறான் என்று அங்கே சொல்லுகிறார்கள். தனி முதல். உமாபதி. உமை என்கின்ற ஆற்றல், அதாவது இறைவன் இயக்க இருப்பு ஆற்றல், அதன் இறைவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற சக்தி இயக்க ஆற்றல். எனவே அந்த இயக்க ஆற்றலுக்கும் ஆதார பொருளாக இருப்பவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் என்பதினாலே அந்த உமை என்கின்ற ஆற்றலுக்கு பதியாக இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லுகிறார்கள். தனி முதல் உமாபதி. புராந்தகன். இந்த நான் முன்பு சொன்னேன் இல்லையா, இந்த முப்புறம் எரித்த வரலாறு இங்கே சொல்லப்படுகிறது. முன்பு சொன்னது போல மூன்று அசுரர்கள் பிரம்மாவிடத்திலே வரம் வாங்கி மூன்று பறக்கும் கோட்டைகளை வைத்துக் கொண்டு எல்லோருக்கும் துன்பம் தருகிறார்கள். அப்படி துன்பம் தருகிற போது அதை சிவபெருமானே அழிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணமுடையவராகி அவரிடத்திலே கேட்க சிவபெருமான் அழிக்க புறப்படுகிறார். அப்படி அந்த சிவபெருமான் அதை அழிக்க புறப்பட்டார். என்ன செய்தாராம், மேரு மலையை வில்லாக உடைய அந்த கருத்தும் இங்கே வருகிறது. அதாவது வடதிசை சைலம் எனும் ஒரு வில்லவன் என்று சொன்னால் மேரு மலையையே வில்லாக உடையவனாக சிவபெருமான். எனவே பெரிய வில் வேண்டும், அதனாலே மேரு மலையை வில்லாக கொண்டார் என்று சொல்லி அந்த வில்லை எடுத்துக்கொண்டு சிவபெருமான் தேவர்களை எல்லாம் பரிவாரங்களாக படைகளாக செய்து கொண்டு புறப்பட்டார் என்றும், அப்படி அந்த புறப்படுகிற போது தேவர்களுக்கு ஒரு ஆணவம் வந்ததான். நாம் இல்லாமல் சிவபெருமானாலே இவர்களை அழிக்க முடியாது என்று சொன்ன உடனே சிவபெருமான் சிரித்தாராம். அந்த சிரிப்பினாலே, அந்த சிரித்த அந்த சிரிப்பே மூன்று அந்த முப்புறங்களையும் எரித்தது என்று வரலாற்றிலே சொல்லுவார்கள். இதற்கு ஒரு உண்மையான கருத்தை திருமந்திரத்திலே திருமூலர் அழகாக சொல்லுகிறார். முப்புறம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற இந்த மூன்றுமே முப்புறம். முப்புறம் என்பது மூன்று கோட்டை என்று அறிவில்லாதவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் முப்புறம் என்பது ஆணவம், கண்மம், மாயையாகிய இந்த மலங்களே இறைவனுடைய அருள் பார்வை நம்மிடத்திலே பதிகிற போது இந்த மூன்றும் ஆன்மாவிலே அற்றுப்போகும் என்கின்ற தத்துவ கருத்தை திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுகிறார். அந்த பாடல், அந்த பாடல் இங்கு இந்த பாடல் வரக்கூடிய பகுதி வந்து 343வது பகுதியாக, இரண்டாம் தந்திரத்திலே இரண்டாவது பகுதியாக வருகிறது. அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன். அப்பணி என்று சொன்னால் பணி என்றால் கங்கை. அந்த பணி, அந்த கங்கையை தன்னுடைய செஞ்சடையிலே வைத்திருக்கக்கூடிய ஆதி புராதனன், பழமையான அந்த இறைவன் முப்புறம் செற்றனன் என்பர் மூடர்கள். அவன் மூன்று கோட்டைகளை, மூன்று இடங்களை அழித்தான் என்று முட்டாள்கள் சொல்லுவார்கள். ஆனால் இதனுடைய உண்மை கருத்து என்ன தெரியுமா, முப்புறம் செற்றனர் என்பர் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம். திருமந்திரத்திலே திருமூலப் பெருந்தகை சொல்லுகிறார், முப்புறமாவது மும்மல காரியம், ஆணவமாகிய மூலமலம், அதற்கு அடுத்ததாக ஆகுந்தகமலமாகிய அடுத்த இரண்டு மலங்கள், இந்த மூன்றையும் இறைவனுடைய அருட்பார்வையினாலே, அருள் ஒளியினாலே, அவனுடைய திருவருட்கருணை நமக்கு கிடைத்தால் அழிந்துவிடும் என்கின்ற கருத்தே இது. முப்புறமாவது மும்மலகாரியம், அப்புறம் எய்தமை யார் அறிவாரே. இதை யார் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள், அனுபவ நிலை உடையவர்கள் தவிர என்று திருமூலரே இந்த புராந்தகன் என்கின்ற வரிக்கு விளக்கம் சொல்லிவிட்டார். எனவே புராந்தகன், புறம் என்று சொல்வது இந்த மூன்று புறங்கள், அந்தகம் அந்தம் என்று சொன்னால் முடிவை இறுதியை செய்வது. புராந்தகன் என்பது நிறைவை இறுதியை செய்வது புராந்தகன். பசுபதி, பசுவாகிய உயிர்கள் எல்லாவற்றிற்கும் பதியாக தனி வள்ளல் பெருமான் அழகாக சொல்லுவார், தனி தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று சொல்லுவார். இறைவன் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருந்து அந்த உயிர்களுக்கு தன்னிகரண புவனபோகங்களை தந்து அந்த உயிர்களுக்கு ஆன்மீக மெய்ஞான சன்மார்க்க அனுபவங்களை தரவல்லவனாக இருக்கிறான் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக சயம்பு, தானே தோன்றியவனாக அவன் தானே தோன்றிய நிறைவுடையவனாக சயம்புவாக இருக்கிறான். மாதேவன், தேவ வளல் பெருமான் மகாதேவ மாலை என்றே அழகாக பாடியிருக்கிறார்கள். மாதேவன் என்றால் மகாதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், இறைவனுக்கெல்லாம் இறைவன், கடவுளுக்கெல்லாம் கடவுளாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் விளங்குகின்றான். அமலன், மலம் அல்லாதவன் என்று இப்படி இறைவனுடைய இந்த கருத்துக்களை வள்ளல் பெருமான் இப்பொழுது ஆகமம் கூறக்கூடிய கருத்துக்களை கூறினார். எனவே என்று சொல்லி இந்த 40 வரிகளோடு நான் இதை நிறைவு செய்ய எண்ணுகிறேன். நான் பொது எனக்கு தெரிந்தவரை நாம் வேறு வேறு செய்திகளை அதிகமாக பேசவில்லை. என்னால் இயன்றவரை இந்த கருத்துக்களையே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முயற்சிக்கின்றேன். அதனாலே அதற்காக காலதாமதம் ஏற்பட்டிருந்தால் அழியார் பெருமக்கள் அதை பொறுத்தருள வேண்டும், சன்மார்க்க பெருங்குணத்தவர்கள் அதை பொறுத்தருள வேண்டும். அதை போல நாங்கள் பாடியதிலேயோ பேசியதிலேயோ நிச்சயமாக குற்றங்கள் இருக்கும். ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லாம் மிக சாதாரணமானவர்கள். எங்களுடைய குற்றத்தை எல்லாம் சன்மார்க்க பெருங்குணத்தவர்கள் மன்னித்தருளும்படி உங்களுடைய பொற்பாதங்களை வேண்டிக் கொண்டு, நாங்கள் எப்பொழுதும் சொல்வது போல திருவுருட்பாவிற்கு விளக்கம் சொல்கிற தகுதி எங்களுக்கு நிச்சயமாக இல்லை. ஆனாலும் வள்ளல் பெருமான் என்ன காரணம் கருதியோ எங்களுக்கு இந்த பணியை தந்திருக்கிறார். அதனாலே எங்களுக்கு தெரிந்தவரை, எங்கள் சிற்றறிவுக்கு எட்டியவரை, வள்ளல் பெருமான் எங்களுடைய அறிவிலே நின்று உங்களுக்கு உணர்த்துகிறவரை நாங்கள் இதை சொல்லுகிறோம். எனவே சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் என்பது சென்று சொல்லுவது போல நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விளக்கங்கள் மிக சாதாரண விளக்கமே. இது ஒரு தூண்டுகோள் போல. திருவடி புகழ்ச்சிக்கு இவ்வளவுதான் விளக்கமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இவைகளெல்லாம் தொட்டனை தூறும் மணற்கேணி என்று சொல்வது போல யார் எவ்வளவு ஆழம் தோண்டுகிறார்களோ அவ்வளவு ஆழம் அதற்கு பொருள் தரக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது. அது அவரவருடைய பக்குவத்துக்கு ஏற்றது போல அந்த பொருள் விளங்கும். சுவாமி சரவணானந்தா அவருடைய உரையை நீங்கள் படித்தால் அது ஒரு விதமாக இருக்கிறது. நம்முடைய அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் எழுதிய உரையை படித்தால் அது ஒரு விதமாக இருக்கிறது. இப்படி பலவேறு அறிஞர் பெருமக்கள் அவர் அவருடைய தத்துவ ஞானத்திற்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப உரை எழுதியிருக்கிறார்கள். எவ்வளவோ கிட்டத்தட்ட 15-16 உரைகளுக்கு மேல் இந்த திருவடி புகழ்ச்சிக்கு உரை இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவருடைய அனுபவத்துக்கு தக்க எழுதியிருக்கிறார்கள். அதையெல்லாம் ஓரளவு படித்து உங்களுக்கு ஒரு சாரமாகத்தான் இந்த சொற்பொழிவை நாங்கள் செய்கிறோம். இதிலே குற்றங்குறைகள் இருந்தால் அதை பொறுத்தருள வேண்டும். அன்பர்கள், இதை ஒரு ஸ்டார்ட் அப், அதாவது இதை ஒரு தொடக்கமாக கருதி இந்த கருத்துக்களை புரிந்து கொண்டு மேலும் திருவடி புகழ்ச்சியை சிந்தித்து இதை ஓதி மனத்தெளிவு அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த 40 அடிகளோடு நான் இதை இன்றைக்கு நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த வாரம் நாம் 41வது அடியிலிருந்து நாம் நமக்கு தேவையான எவ்வளவு நேரம் நாம் சிந்திக்க முடியுமோ அதை சிந்திப்போம். அதற்கு நமக்கு திருவருள் துணை செய்யட்டும். அடியே பேசியதிலே குற்றங்குறை இருக்குமாயின் சன்மார்க்க அன்பர்கள் பொறுத்தருள வேண்டும். குற்றம் புரிதல் எமக்கியல்பே குணமாய்கொள்ளல் குற்றம் புரிதல் எமக்கியல்பே குணமாய்கொள்ளல் உமக்கியல்பே சிற்றம்பலவா இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுளது செற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவுருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளையே சரணம் சரணம். இந்த நல் வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய யூனிவர்சல் சன்மார்க்க மிஷன் அன்பர்களுக்கும் வள்ளல் பெருமானுடைய பொன்னார் திருவடிகளுக்கும் எங்களுடைய கோடான கோடி நன்றி. மறுபடியும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த மாதம் நாம் சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
திரு ஆனந்தபாரதியா, திருமதி தனலட்சுமி அம்மா, மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்று அளித்தீர்கள், மிக்க நன்றி. தற்போது அடுத்த நிகழ்வான கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். அதற்கு முன்பு ராஜி அம்மா அவர்கள் குறிப்பாக அமைவார்கள்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பொறுப்பாகாமை வள்ளலார் இன்வெர்சல் மிஷன் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி சமயம் மதம் இனம் மொழி நிறம் வயது பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மனையே உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச புத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் இமோஷன் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திடல் வேண்டும். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்து மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் கண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கிலும் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் இமோஷன் மிஷன் நிர்வாகத்தினர் அருப்பெருந்தோடி அருப்பெருந்தோடி தனிப்பெரும் கருணை அருப்பெருந்தோடி. நன்றி ஐயா.
இப்போ கேள்விக்கு போகலாம். நம்ம ஐயா அதுக்கான பதில்களை அளிப்பார்கள். அன்பர்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம்.
அருப்பெருந்தோடி தனிப்பெரும் கருணை ஆனந்த பாரதி ஐயா தனலட்சுமி அம்மா அற்புதமான பாடல்களோடு துவங்கி வச்சாங்க தனலட்சுமி அம்மா. ஆனந்த பாரதி ஐயா எப்போதும் போலவே மடை திறந்து உள்ளனே சொல்லணும் கண்டிப்பா. அந்த அளவுக்கு அற்புதமான கருத்துக்களை சான்றுகளோடு கதைகள் புராண கதைகளோடு சொன்னது அவர் எவ்வளவு தூரம் எத்தனை கதையை தெரிஞ்சு வச்சிருக்காரு எத்தனை நூல்களை படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு தக்க உதாரணமா அமைஞ்சது. ஒவ்வொரு வரியையும் நிதானமாக உங்க திருவடி பூச்சி எத்தனையோ தடவை படிச்சிருக்கோம் இத்தனை விளக்கமா ஒவ்வொரு வரிக்கும் விளக்கம் கொடுத்து அதுக்கு ஒரு நாலஞ்சு வரியை தான் பார்த்தோம் அப்படின்னாலும் கூட அத்தனை விளக்கம் அத்தனை கதைகளையும் நினைவு வச்சிருக்காரு. அதுதான் மிக பிரமாதமான விஷயம் அருமையான விஷயம் கூட. அவர் அத்தனையும் சொல்லிட்டு நான் சரியேன்னு எனக்கு ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு வேற கடைசியில சொல்றாரு. அது அதை விட பெரிய இதா இருக்குது. நாங்கெல்லாம் இது தெரியாம தான் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். உங்க மூலம் வந்து வள்ளல் பெருமான் எங்களுக்கு தெரிய வச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறதான் நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நீங்க எப்போ வருவீங்க இந்த சின்ன வயசுல சிறிய வயசுல இவ்வளவு விஷயங்கள தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் வள்ளல் பெருமானின் வழி வந்த அவரின் ஆசீர்வாதத்தால வந்தவங்க தான் சொல்லணும். இதை கேட்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். ரெண்டு பேருமே தம்பதிகள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சவைத்தவர்களே இல்லை. அவங்க அம்மாவும் அற்புதமா பாடுறாங்க. அப்படி பாடல்லையே விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கு அவங்க பாடுறது. அவ்வளவு பிரிச்சு பிரிச்சு அழகா பாடுறாங்க. அதை கேட்டா போல நீங்களும் சொல்றீங்க. இதுக்கு கேள்வி கேட்கறது கூட எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு அற்புதமா இருந்தது. மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய பணி மென்மேலும் தொடர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். நன்றி.
மிக்க நன்றிங்கம்மா.
ஆனந்த பாரதியா நான் கேள்வி இருக்குங்க ஐயா. இப்ப பெருமான் வந்து இந்த பாடல்கள் எல்லாம் வந்து சொன்ன மாதிரி முதல் தொடக்கத்துல வந்து வடமொழியிலையும் அதுக்கப்புறம் வடமொழி தமிழ் இரண்டையும் கலந்து அப்புறம் திரும்ப தமிழ்ல முடிக்கிறான்னு சொன்னீங்க. இது எதனால இது வந்து பெருமான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க முடியும்? ஏன்னா அவர் வந்து உணர்த்து தமிழ்ல ஆரம்பிச்சிருந்தாருன்னா முதலாவது தமிழ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா ஏன் வந்து சமஸ்கிருதத்துல வந்து முன்னாடி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தமிழ்ல முடிக்கணும்? அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதுங்களா? உங்களுடைய விளக்கங்களை தர முடியும்.
நிச்சயமாங்க ஐயா, நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி. நான் ஏன் இதை வந்து நம்முடைய இன்ட்ரொடக்ஷன்ல எல்லாம் இதை சொல்லல, இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இதை ஏன் வந்து நாங்கள் சொல்லலை அப்படின்னா இது அது வந்து ரொம்ப நேரம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால நான் ஓரளவுக்கு குறைச்சலாக அதை சொல்கிறேன், அதாவது ஒரு மினிமலாக அதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா இப்போ ஒரு இதுக்கு வந்து ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது. நான் ஒரு ரெண்டு காரணத்தை மாத்திரம் சொல்கிறேன் ஏன்னா நேரம் கருதி. முதற் காரணம் வந்து சமஸ்கிருதத்தில் இதை ஏன் வள்ளல் பெருமான் அந்த வரிகள் தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வேதங்கள் சமஸ்கிருதத்துலதான் இருக்கு இப்பத்திக்கு. ஏன்னா இது வந்து வேதங்கள் யாருமே சொல்ல, வேதங்கள் என்பது வந்து மொழி சார்ந்தது இல்ல, முதல்ல வேதங்கள் என்பது கருத்து அடிப்படையிலானது. அத வந்து வியாசர் என்ன செய்தார், அவர் வடமொழி புலவர், வடமொழியில இருந்தவருங்கிறதுனால அவர் இந்த வேதத்தை எல்லாம் அவங்களுடைய மொழியில அவர் எழுதினார். அவர் வேதம் என்பது ஞானம்தான், இறைவனுடைய திருவருள் ஞானமே வேதம். அது எழுத்து வடிவத்துல இல்லாம அது சொற் பேச்சாக, அது பாடக்கூடிய பாடலாக, அப்படி குரு சிஷ்யமாக அப்படி வந்தது, ஒருத்தவங்களுக்கு உபதேச மார்க்கமா வந்தது. அப்படி வந்தது வேத வியாசர் அதை என்ன செய்தார்னு சொன்னா, அத அவர் சமஸ்கிருதம் அந்த மொழி உடையவருங்கிறதுனால அந்த மொழியில அவர் வகுத்தார். அதுதான் இன்னைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா, அது அந்த வேதங்கள் இன்னைக்கு நமக்கு டெக்ஸ்டா புத்தகமா இருக்கு. ஒரு காரணம் வந்து இது இது பாத்தீங்கன்னா, இப்ப வள்ளல் குருமான் என்ன செய்ய, வேதம் தான் வந்து நமக்கு தெரிந்த வரையில இந்திய வரலாற்றுல ஆன்மீக நூல்கள்ல மிகவும் பழமையானது வேதம். வேதத்துக்கு வேதத்துக்கு இப்ப தமிழ் நூல்களும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் மிக அதிகமான இந்த கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேதத்துல இருக்கிறதுனால வேதம் மிக பழமையானது. மற்ற நூல்களை விடவும் வேத கருத்துக்கள், அந்த நூல் தோன்றியது மிக பழமையானது என்பதனால வள்ளல் பெருமான் இதை எப்படி அமைத்திருக்கார், வேதம், ஆகமம், ஆகமத்துல புராணம், அதுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தோன்றிய பெரிய புராணம், அடியார் வரலாறு, இப்படி தொடங்கி தன்னுடைய அனுபவம் வரைக்கும். அப்ப இது ஒரு நீண்ட ஒரு வரலாற்று ஒரு வடிவமாக வள்ளல் பெருமான் அந்த கால முறையில அமைத்திருக்கிறார். அதனால வேதம் என்பது சமஸ்கிருதத்துல இருக்கிறதுனால அந்த வேதத்தினுடைய சொல் அது, அப்ப அதுல இருந்தான் எடுக்க முடியும். இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாம்பழம் ஜூஸ் குடிக்கணும்னா அது மாம்பழத்துல இருந்தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி வேதத்தினுடைய இறைவனே அது இப்ப ஆதி பழமையாக போற்றுகிறது என்பதனால அந்த கருத்துக்களை எடுப்பதனால முதல்ல அந்த கருத்துக்களை எடுத்து சமஸ்கிருதத்துல அது ஆரம்பிக்கிறார். இது ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து, வள்ளல் பெருமானுடைய அந்த முதற் பகுதி முழுவதும் சமஸ்கிருதமா என்று சொன்னால் இல்லை, அது சமஸ்கிருதத்தை தமிழ்படுத்தி தான் வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறார். சொல் சமஸ்கிருதம் தான், ஆனா தமிழ்படுத்தி எழுதியிருக்கிறார். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை என்ன அப்படின்னா, வள்ளல் பெருமான் அப்படியே சமஸ்கிருதமாகவும் எழுதியிருக்க முடியும். இது கொஞ்சம் எப்படின்னா, சமஸ்கிருதத்தை தமிழ்படுத்தி எளிமைப்படுத்தி தான் எழுதியிருக்கிறாரு. இதை எப்படி எழுதலைன்னா, சமஸ்கிருதம் மாதிரியே எழுதல. இப்ப நீங்க படிச்சீங்கன்னா இதுல சமஸ்கிருத சொல்லு வருமே தவிர உங்களுக்கு அதிகமான அந்த சமஸ்கிருத எழுத்துக்கள் வராது, தமிழ்படுத்தி தான் எழுதியிருக்கார். இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சமஸ்கிருதத்தினுடைய அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா, உங்களுக்கு அதுக்கான முறைகள் தெரியணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, வேதத்தை அந்த ஒளியை இந்த அளவுக்கு தான் நீட்டணும், இந்த அளவுக்கு தான் நிறுத்தணும் அப்படின்னு அதுக்கு ஒரு முறை இருக்கு. இப்ப நீங்க அந்த வேதத்தினுடைய ஒலியை நீங்க மாத்தி உபயோகம் பண்ணா அது உங்களுக்கு எதிர்மறையான விளைவை தரும். தமிழ்ல அந்த மாதிரி அக்ஷரம் இல்லை. தமிழ்ல ஆக்க அக்ஷரங்கள் மட்டும்தான் இருக்கு, அழிவு அக்ஷரங்கள் தமிழ்ல இல்லை. அழிவு அக்ஷரங்கள் தமிழ்ல இருந்ததாகவும் அதை அகத்தியர் முதலிய ஞானிகள் இது உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் என்று சொல்லி அந்த அக்ஷரங்களை நீக்கி ஆக்க அக்ஷரங்களை மட்டும், நன்மையை கொடுக்கக்கூடிய அக்ஷரங்களை மட்டும் வைத்திருப்பதாக நமக்கு செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆனா உங்களுக்கு சமஸ்கிருதத்துல ஆக்க அக்ஷரமும் இருக்கு, அழிவு அக்ஷரமும் இருக்கு. நீங்க ஒரு சொல்ல தவறாக பயன்படுத்தினா அந்த வேத உச்சரிப்பு தவறாக போகும்போது அந்த உச்சரிப்பவர்களுக்கு தவறான ஒரு இம்பாக்டை வந்து கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கு. அதனால வள்ளல் பெருமான் என்ன பண்றாரு, தமிழ்ல அந்த நிலை இல்லாததுனால வேதத்தினுடைய அந்த முழு இந்த வேதத்தை எல்லாம் முழுமையாக உணர்ந்தவர் என்பதனால அந்த கடவுளை குறித்து வரக்கூடிய அந்த வேதத்தினுடைய சாரத்தை எடுத்து அதை தமிழ்படுத்தி அதை நாம எப்படி படித்தாலும் நமக்கு இம்பாக்ட் இல்லை. தமிழ் அதுதான், தமிழ்ல தான் சொல்லுவாங்க, தமிழில் வைதாரையும் வாழ வைப்பான் என்று அருணகிரிநாதர் சொல்றார். தமிழ்ல வந்து நீங்க முருகனை திட்டினாலுமே கூட அவர் என்ன பண்ணுவாரா, உங்களுக்கு அருள் பண்ணுவார். ஏன்னா தமிழ் அந்த அளவிற்கு அழிவு அக்ஷரங்கள் இல்லாத ஒரு எளிமையான மொழியாக, அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்றார், சிவானுபூதியை எளிமையாக தரவல்லது என்று சொல்றார். அதனால சமஸ்கிருதமாக இருந்தாலும் அதனுடைய சாரத்தை எடுத்திருக்காரு, ஆனா அதை தமிழ்படுத்தி தான் சொல்லியிருக்கிறாரு. அது முழுமையான சமஸ்கிருதம் அல்ல, ஆனா அதனுடைய மூல சொற்கள் சமஸ்கிருதம். அதனால இந்த இரண்டு காரணங்களும் இதற்கு முக்கியமான காரணங்களாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இதுல இரண்டாவது கருத்து மிக உயர்ந்தது. இப்ப நமக்கு இப்ப நாம இந்த 24 வடிகளையும் படிச்சா நம்ம ஒரு வேதத்தையே படித்ததற்கான ஒரு அந்த அந்த கருத்து, வேதம் என்ன சொல்லுதோ அது 24 32 அடியில வள்ளல் பெருமான் சொல்லிட்டார். அதனால அந்த வேதத்தை படித்ததாகவும் அதை இம்பாக்ட் எதுவும் இல்லாம தவறுதல் இல்லாமல் நாம் படித்ததாகவும் எளிமையாக படித்ததாகவும் அதை உணர்ந்து படித்ததாகவும் ஆகும் என்பதை வள்ளல் பெருமான் இந்த அளவிற்கு அதுல சிறப்பா வச்சிருக்காரு. இன்னும் ஒரு கருத்து இதுல, இப்ப நீங்க முடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த 32 அடியும் நீங்க படிச்சீங்கன்னா நீங்கள் ஓம்காரத்தை பலமுறை உச்சரிப்பதற்குரிய வாய்ப்பு வரும். இப்ப பாத்தீங்கன்னா அதுல இம் என்கிற சத்தம் அதிகமா இருக்கு. சாமகீத பிரியன், அதாவது பரசிவம், சின்மயம், பூரணம், சிவபோக பாக்கியம், பரமநிதியம், பரசுகம், தன்மயம், சச்சிதானந்தம், மெய்ப்பரமகேகாந்த நிலையம் என்று ஓம்காரத்தினுடைய அந்த அந்த ஒளி அந்த அமைப்புல இருக்கு. ஏன்னா இது வேதத்துல இருக்கு, இதை நீங்க ஒரு மந்திரம் மாதிரியே படிக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால இந்த ஓம்கார சப்தத்தை இந்த ஒவ்வொரு சொல்லினுடைய இறுதியிலேயும் வைத்து வள்ளல் பெருமான் நமக்கு பாடியிருக்கிறார். இந்த திருவடி புகழ்ச்சியை நாம படிக்கிறதுனால நமக்கு எண்ணில்லாத நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த ரெண்டு முக்கியமான கருத்துக்கள் நான் முக்கியமா நினைக்கிறேங்க என்னுடைய அளவுல.
ரொம்ப ரொம்ப நன்றிங்க, அருமையான விளக்கம், ரொம்ப நன்றிங்க.
நன்றிங்கய்யா.
மற்ற அன்பர்கள் உங்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் இருந்தா கேக்கலாம்.
வணக்கம், ஹரிஹரன் பாண்டிச்சேரியில இருந்து.
வணக்கம் ஹரிஹரன் ஐயா, வணக்கம்.
பரயாதி ஜனநாங்க ரொம்ப உதாரணத்தோட சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது இந்த சக்திகள்லாம் இறைவனோட கூறுகள் அப்படின்னு அந்த உதாரணம் சோறு குழந்தைக்கு சோறு ஊட்டுறது அது விதமா சொன்னது ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா சிறப்பா இருந்தது. அதே மாதிரி புராணத்தோட உட்கருத்துகள், அந்த இவ்வளவு நாளா புராணம் மட்டும்தான் தெரியும், அதுக்குள்ள இருக்கிற அந்த உண்மைகள்லாம் நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றி.
நன்றி உங்களுடைய கருத்து.
மற்ற அன்பர்கள் உங்களுக்கு எதுவும் கருத்துனா கேளுங்க, இல்லைன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி. பொது ஜெயராஜய்யா அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள்.
ஐயா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஐயா, இன்று அருட்பா அமுதம் என்ற வரிகளில் திருவடி புகழ்ச்சியை தெய்வ திருமதி ஞானதல்லட்சுமி அம்மா அவர்களும் திரு ஆனந்த பாரதி ஐயா அவர்களும் சரியான விளக்கங்களை கொடுத்தீர்கள். திருவருளின் திருவுள பாங்கின்படியும் அவரின் கருணையின்படியும் திருவடி புகழ்ச்சி 2வது பாகத்தின் பாடல்களையும் அதன் விளக்கத்தையும் நன்றாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி ஐயா. மேலும் தாங்கள் கூறியது போல ரித்திய ஜூ சாமும் அதர்வன வேதத்தை கருத்தை சாராக பிழிந்து கொடுத்த வள்ளலார் அவர்களின் உரையை நீங்கள் விளக்கியது மிகவும் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. ஐயா அம்மா அவர்களுக்கு நன்றி, நன்றி. பல சொற்களுக்கு பொருள்களையும் உணர்த்தி இருந்தீர்கள். அதாவது பரமபோதம், போத ரகித சகிதம் போன்ற சொற்றொடர்களுக்கு பொருளையும் உணர்த்தி இருந்தீர்கள். இதற்கெல்லாம் இதுதான் முதல் தொடர். இந்த மாதிரி சொற்றொடர்களுக்கு விளக்கம் அளித்ததற்கு நன்றி ஐயா. தல்லட்சுமி அம்மா 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 அவர்களுக்கும் நன்றி, நன்றி. ஆனந்த பாரதி ஐயா அவர்களுக்கும், ஞான தல்லட்சுமி அம்மா ஐயா அம்மா அவர்களுக்கும், வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் சார்பாகவும், இந்த சத்சங்கத்தில் பங்கேற்ற ஆன்மநேய உறவுகளின் அனைவரின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. தாங்களும் தங்கள் குடும்பமும் உறவுகளும் சுற்றமும் நட்பும் மற்றும் அனைவரும் உண்மை இன்பத்தை பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் இருந்து ஒருவர்களையும் வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் அருட்பெரும் ஜோதி, திருவரு பிரகாச வள்ளலார் எஸ் திருகளே சரணம் சரணம் சரணம். நன்றி ஐயா.
நன்றி
நன்றி
நன்றி நன்றி ஜெயராஜய்யா. அடுத்ததாக ராஜியம்மா அவர்கள் விண்ணப்பம்
வாசிப்போதி. அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி, சுத்த தர்மாக்கு கத்திய விண்ணப்பம் இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் நெற்குணர் என்றும் சிற்குணர் என்றும் நித்தியர் என்றும் சத்தியர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் ஆதியர் என்றும் அனாதியர் என்றும் அமலர் என்றும் அருட்பெரும் ஜோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிரதிசியர் என்றும் எல்லா மாணவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே தேவதீரது திருவரு சமூகத்தில் திரும்பினும் சிறியோமாகிய யாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை சிறு செறிவிற்கு ஏற்பித்தருள எங்களை ரட்சித்தருள் வேண்டும். எல்லாமுடைய அருப்பெருந்தோதி அற்புத கடவுளை இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தலைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கப்ப விகற்பங்களும் வர்ணம் ஆசிரமம் தெரிய உலகாச்சார சங்கப்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்கும் இக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விடத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவதை திருவுரு பெருந்தன்மைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி மிக்க நன்றி ஐயா.
நன்றி ராஜியம்மா.
அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி ஜோதி 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 சூயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாமஜோதி சோமஜோதி வானஜோதி ஞானஜோதி மாகஜோதி யோகஜோதி வாதஜோதி நாதஜோதி ஏமஜோதி வ்யோமஜோதி ஏறு ஜோதி வீறு ஜோதி ஏகஜோதி 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 ஆதிநீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.
நன்றி தனலட்சுமி அம்மா. என்னை தூக்கி வைத்த கரகரலங்கள் வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம் வாழி நடம் வாழி அருட்ஜோதி வாழி நடராயன் வாழி சிவஞான வழி வாழி என் ஆண்டவன் வாழி என் கோணருள் வாழி எம்மான் புகழ் வாழி என் நாதன் மலர்பதங்கள் வாழி மெய் சுத சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி இவ்வயமும் வானமும் தனிப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா. திருச்சிற்றம்பலம். அனைத்து ஆன்மன்னிய சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி. அருட்பெரும் நதி அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.